எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த அருமையான மாலை நேரத்துக்காக நமக்கு ஸ்தோத்திரம். இதே போல ஒரு மாலை நேரத்தில் ஆண்டவரே, ஆதாம் ஏவாளோடு கூட நீர் பேசினீர். ஏதேனிலே பாவம் வரும் மட்டுமாக நீர் அவர்களோடு கூட காலையிலையும் மாலையிலையும் பேசினீர். அவர்கள் உம்முடைய சத்தத்தை கேட்டார்கள், தேவனோடு கூட உலாவினார்கள். இவ்விதமான ஒரு ஃபெலோஷிப் அங்கே இருந்தது. இப்பொழுது நாங்கள் உம்மை காணாதிருந்தும் உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து உமக்கு ஆராதனை செய்கிறோம். ஆனால் நீர் எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறீர். காலையிலேயும் மாலையிலேயும் நீர் பேசுகிறவராயிருக்கிறீர். இந்த நாள் மன மகிழ்ச்சி நாளாக இருக்கிறது. காலையிலேயும் உடைய வார்த்தையை கேட்டோம், இப்பொழுது மாலையிலேயும் உடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஜீவனை தருகிறது, எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. நாங்கள் அந்த வார்த்தையை எங்கள் வாழ்க்கையிலே விசுவாசிப்போம் என்றால், அதை அப்ளை பண்ணுவோம் என்றால், அது எங்களுக்கு நன்மை செய்யாமல் இராது. கர்த்தாவே, நீர் தாமே எங்களோடு கூட பேச வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையின் மூலமாக பேசும், மனுஷ உதடுகள் மூலமாக நீர் பேச வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எம்மாவூர் சீஷரோடு கூட மாலை நேரத்திலே நீர் தாமே பேசி கொண்டு போனீர். வேத வாக்கியங்களை விளக்கி காண்பித்தீர். உம்மை குறித்து எழுதியிருக்கிற வேத வாக்கியங்களை அவர்களுக்கு விளக்கி காண்பித்த பொழுது அவங்களுடைய இருதய அன்பினால் கொழுந்து விட்டு எரிந்தது. அவர்கள் வார்த்தையை நேசித்தார்கள், என்ஜாய் பண்ணினார்கள். பின்பு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதிக்கும் பொழுது அவருடைய கண்களுக்கு திறக்கப்பட்டது. அவள் சந்தோஷத்தினாலே நிரப்பப்பட்டார்கள். அவருடைய துக்கம் அவர்களை விட்டு போய்விட்டது. கர்த்தாவே, அதே போல் நீர் எங்களோடு கூட இந்த மாலை நேரத்தில் பேசுவீராக, அப்பத்தை எடுத்து ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய வார்த்தையானது அப்பமாக இருக்கிறது, அதை நீர் பிட்டு பகுத்து எங்களுக்கு போதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நாங்கள் அதை பார்க்கும் பொழுது எங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு மெய்யாகவே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள கிருபித்தார். காணாதிருந்தும் நாங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக நீர் உதவி செய்யும். ஒரு நாளிலே உம்மை முகமுகமாக நாங்கள் காண்போம் என்று அறிந்திருக்கிறோம். உம்மோடு கூட நாங்கள் எப்பொழுதும் சதாகாலமும் நாங்கள் வாடுவோம் என்று அறிந்திருக்கிறோம். எங்களுக்காக நீர் பட்டணத்தை ஏற்படுத்தியிருக்கிறீர். எங்களிடத்தில் நீர் அன்பு கூர்ந்து எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீர். நாங்கள் நித்திய ஜீவனை பெறும்படியாக நீர் உயர்த்தப்பட வேண்டியதாக இருந்தது. ஆண்டவரே, எங்களுக்காக நீர் ஒரு பட்டணத்தையே, கோல்டன் சிட்டியை நீர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர். முடிவாக நாங்கள் அங்கே உம்மோடு கூட வாழுவோம் என்று அறிந்திருக்கிறோம். அந்த சலாக்கியத்தை நாங்கள் பெறும்படியாக இந்த நேரத்திலே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களை நீர் அதற்கென்று ஆயத்தப்படுத்தும், அந்த நித்திய வாழ்க்கைக்கென்று ஆயத்தப்படுத்துவீராக. உலகம் போகிற மாதிரி நாங்கள் போகாதபடி, உலகத்தை ஜெயிக்கத்தக்கதாக, உம்முடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதின்படி நாங்கள் ஜீவிக்கத்தக்கதாக எங்களுக்கு பலத்தை தருவீராக. எங்களுக்கு அனாய்டிங் தர வேண்டும் மாதிரி ஜெபிக்கிறோம். தாமைத்து கொண்டுக்கிற உம்முடைய பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பீராக. அடியனுடைய சரீரத்தையும் ஆண்டவரே நீர் தாமே பலப்படுத்தி, உம்முடைய வார்த்தையை அடியனுடைய வாயிலே அருளி நீர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசுவீராக, ஆசீர்வதிப்பீராக. எல்லாவற்றையும் நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ரெண்டு கொரிந்தியர் 2:11-2:3.
நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன்.
சரி, நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுத்த நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆயிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்களுடைய மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். பரிசுத்த பவுல் விதமாக சொல்லுகிறார். இந்த வசனங்களிலிருந்து உங்களுக்கு கொடுக்க போகிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால் செவன் சர்ச் ஏஜஸ் இன் த ஓல்ட் டெஸ்டமெண்ட். பழைய ஏற்பாட்டில் ஏழு சபை காலங்கள், பழைய ஏற்பாட்டில் ஏழு சபை காலங்கள், செவன் சர்ச் ஏஜஸ் இன் த ஓல்ட் டெஸ்டமெண்ட். காலையில் என்னுடைய பாடி சரியான ஒரு கண்டிஷனில் இல்லை, அதனால் கொஞ்சம் வேத்த மாதிரி வந்துச்சு, உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருந்த மாதிரி தெரிஞ்சு. ஏசி தான் சரியாக ஒர்க் பண்ணலையோ அப்படின்னு நினச்சேன். சோரன் சைமன் பீட்டரில் கேட்கும்பொழுது ஏசி நார்மலாக எப்பொழுது மாதிரி இருந்தால் இருக்குது அப்படின்னு சொன்னார். அதனால் என்னுடைய பாடி கண்டிஷன் சரியில்லை. அப்படி இருந்தும் நான் மெசேஜ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். பிறகு ஓரளவுக்கு சரியாக வந்துச்சு, இருந்தாலும் என்னுடைய பாடியில் இருக்கிற மிஸ்டேக்கு வந்து எனக்கு தான் தெரியுது ஒழிய வேறு யாருக்கும் தெரியல. நான் மெசேஜை கேட்டு பார்த்தேன், மெசேஜில் எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல. அதனால் நான் மெசேஜ் கொடுக்கும் பொழுது அந்த குறிப்பு பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதில் கூட கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல, அது கூட சரியாக தெரியல. ஆனாலும் தேவனுடைய ஆவியினாலே அந்த மெசேஜ் முதல்லேருந்து கடைசி வரைக்கும் சரியாக தான் இருந்திருக்கு. சில நேரங்களில் அபிதமாக வந்து கடந்த நாளில் அதிக அலைச்சல் இருந்தனால அதிகமான டயர்டு ஏற்பட்டு அபிதமாக பாடி கொஞ்சம் சரிப்படலை. இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த மெசேஜை கரெக்டாக கொண்டு போயிருக்கிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த மாலை நேரத்தில் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க விரும்புகிறேன். செவன் சர்ச்சஸ் இன் த ஓல்ட் டெஸ்டமெண்ட், பழைய ஏற்பாட்டில் உள்ள ஏழு சபை காலங்கள் என்ற தலைப்பிலே உங்களுக்கு செய்தி கொடுக்க விரும்புகிறேன். ஏழு சபை காலங்களை நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் ரெண்டாம் அதிகாரம் மூணாம் அதிகாரம் இதில் நம்ம ஏழு சபை காலங்களை வாசிக்கிறோம். எபேசு, சிமின்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கியா என்று ஏழு சபை காலங்கள். இந்த டயக்ராம் வந்து நமக்கு ரொம்ப ஃபேமஸான டயக்ராம். பால், மார்டின், இரேனியஸ், கொலம்போ, லுத்தர், வெஸ்லி, பிரதர் பென்கேம், இந்த ஏழு தூதர்களை நம்ம வாசிக்கிறோம். இதுதான் பைபிளுக்கு எல்லாத்துக்குமே மிக அவசியமான உபதேசம். அதனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஏழு சபை காலங்கள், அதன் பின்பு ஏழு முத்திரைகள், அதன் பின்பு ஏழு எக்காலங்கள், பின்பு செவன் வயல்ஸ், ஏழு கோபகலசங்கள், இதெல்லாம் சேர்ந்தால் அது வெளிப்படுத்தின விசேஷம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை அறிய வேண்டுமென்றால் இப்போ பென்காம் என்ன சொல்லுகிறார் என்றால், முதலாவது நம்ம ஏழு சபை காலங்களை அறிய வேண்டும். ஏழு சபை காலங்களை அறிந்தால்தான் மீதி இருக்கிற மற்ற காரியங்களை அறிய முடியும். அந்த சீல்ஸை பற்றியோ, அந்த ட்ரம்பர்ஸை பற்றியோ, வயல்ஸை பற்றியோ அறிய வேண்டுமென்றால் த சர்ச் ஏஜஸ் இஸ் நெசசரி இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த ரெவலேஷன். திஸ் இஸ் நெசசரி இன் ஆர்டர் டு ஸ்டடி அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த ரெவலேஷன். அந்த வெளிப்படுத்தின விசேஷம் மீதி இருக்கிற எல்லாற்றையும் நம்ம அறிய வேண்டுமென்றால் ஏழு சபை காலங்கள் உபதேசம் மிக முக்கியமானது. அதனால் இப்போ பென்காம் ஏழு சபை காலங்கள் புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். இதை ஏழு முத்திரைகள் புஸ்தகமும் வெளியிட்டிருக்கிறார். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஏழு சபை காலங்கள், அதில் தான் எல்லா டாக்டரின்னு இருக்குது. நம்முடைய வெப்சைட்டில் ஏழு சபை காலங்கள் டாக்டர் ஜேக்கப் டிரான்ஸ்லேட் பண்ண அந்த ஒரிஜினல் லாங்குவேஜ் இருக்கிறது, நீங்கள் அதை பிரிண்ட் எடுத்துக்கொள்ளலாம். அதனால் சீட் ஆஃப் த பைபிள் ரெவலேஷன் ஒன்றுலேருந்து மூணு வரைக்கும், வெளிப்படுத்தல் ஒன்றுலேருந்து மூணு வரைக்கும் சீட் ஆஃப் த ரெவலேஷன் அதனுடைய வித்தாக இருக்கிறது. வெளிப்படுத்த விசேஷனுடைய வித்தாக இருக்கிறது. அதை நம்ம தெரியாதபடி எதையுமே அறிந்து கொள்ள முடியாது. அதனால் வெளிப்படுத்த இந்த பைபிள் வந்து அது ஒரே ஒரு ரெவலேஷனை தான் சொல்லுகிறது. த பைபிள் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒன் ரெவலேஷன். அது ஸ்டார்டட் ஃப்ரம் ஜெனிசிஸ் அண்ட் என்ஸ் அப் இன் ரெவலேஷன். அது ஆதியாமத்திலிருந்து ஆரம்பித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் முடிகிறது. இந்த மெசேஜ் வந்து அது என்னன்னு நமக்கு வெளிப்படுத்துறது. ஏழாம் தூதனுடைய செய்தி வந்து பைபிளை வந்து நமக்கு ஓப்பன் புக்காக ரிவீல்டு புக்காக மாறுகிறது. ஏழாம் தூதனுடைய செய்தியை தெரியாத போதகர்களுக்கு வந்து பைபிள் சீல்டு புக்கு தான். அவங்க எவ்வளோ பெரிய பிரசங்கியாராக இருந்தாலும், உலக பிரசித்தி பெற்ற ஊழியக்காராக இருந்தாலும், அவங்க உலகம் முழுசும் பிரசங்கம் பண்ணாலும், அவங்க கூட்டத்துக்கு லட்சக்கணக்கானவர்கள் வந்தாலும், அவங்களுக்கு பைபிள் க்ளோஸ் புக். ஏனென்றால் ஏழாம் தூதனுடைய செய்தியை அவங்க படிக்கலை. ஆனால் ஏழாம் தூதன் தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு விளக்கத்தை கொடுத்தும்படியாக ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னாக அவரை நியமித்தார். அதான் ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்கால ஊதும்போது தேவ ரகசியம் நிறைவேறும். இல்லை, ஓல்ட் டெஸ்டமென்ட் வந்து ஷேடோவாக இருக்கிறது, நியூ டெஸ்டமென்ட் வந்து சப்ஸ்டன்ஸ், ஜீசஸ் வந்து சப்ஸ்டன்ஸாக இருக்கிறார், வெளிப்படுத்தின விசேஷம் ரியாலிட்டியாக இருக்கிறது. ஆனால் ஏழாம் தூதன் வெளிப்படுத்தின விசேஷத்தை விளக்கும் பொழுது பைபிள் ஃபுல்லாகவே ரிவீல் ஆகுது, அல்லது பைபிள் வந்து க்ளோஸ் புக்காக இருக்கும். அதனால் ஜெனிசிஸ்லேயும் ஏழு சபை காலங்களை நீங்கள் பார்க்க முடியும். ஜெனிசிஸ் வந்து சீட் புக்காக இருக்கிறது, சீடு புக்கு வந்து இது ஹார்வெஸ்ட் வந்து அது வந்து வெளிப்படுத்தின விசேஷமாக இருக்கிறது. கீழே போட்ட வித்து தான் கடைசியாக ஹார்வெஸ்டில் மேலே வருகிறது. அதனால் இது வந்து ரெவலேஷனாக இருக்கிறது. அது பாலுக்கு அது வெளிப்படுத்தப்பட்டது. பிரதர் பென்கம் இந்த கடைசி காலத்தில் அந்த ரெவலேஷனை வந்து ரெஸ்டோர் பண்ணியிருக்கிறார். திஸ் இஸ் நெசசரி இன் ஆர்டர் டு ஸ்டடி அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த ரெவலேஷன். வெளிப்படுத்தும் விசேஷம் முழுவதையும் நம்ம அறிய வேண்டும் என்றால் ஏழு சபை காலங்களை முதலாவது அறிய வேண்டும். இல்லை, ஓல்ட் டெஸ்டமென்ட்ல நம்ம அதை பார்க்க முடியும் என்று பிரதர் பென்கம் சொல்லுகிறார். அதை இன்னைக்கு நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். எல்லாத்தையும் கிடையாது, கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக ஃப்ரம் ஆடம் டு ஏனோக், அதில் வந்து ஏழு சபை காலங்களை பார்க்க முடியும். ரெண்டாவதாக ஃப்ரம் சாலமன் டு எலஜா, இந்த ரெண்டு காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். ஃப்ரம் ஆடம் டு ஏனோக், ஃப்ரம் சாலமன் டு எலஜா. அல்ல, ஆடம் அண்ட் ஈவ் நம்ம பைபிளில் பார்க்கும் பொழுது மிக முக்கியமான ஒரு கேரக்டர் அது, ஆடம் அண்ட் ஈவ். அதனால் பைபிள்ஸ் வந்து எப்படி ஓப்பன் ஆகிறது, ஆதியாகமம் எப்படி ஓப்பன் ஆகிறது என்றால் வித் கிரைஸ்ட். கிரைஸ்ட் வந்து இதோ ஃபஸ்ட் ஆடம் ஆக இருக்கிறார். ஃபஸ்ட் ஆடம் அந்த கிரைஸ்டுக்கு ஒரு ஷேடோவாக இருக்கிறான். அதனால் செகண்ட் ஆடம் ஜீசஸ் கிரைஸ்ட். பைபிள் ஓப்பன்ஸ் வித் கிரைஸ்ட் அண்ட் த பிரைட். பைபிள் எப்படி நமக்கு திறக்கப்படுகிறது என்றால் முதலாவது ஆடம் அண்ட் ஈவை நாம் பார்க்கணும். ஆடம் வந்து கிரைஸ்டுக்கு அடையாளமாக இருக்கிறான், ஈவ் வந்து பிரைடுக்கு அடையாளமாக இருக்கிறான். ஆடமே ஆண்டவர் உண்டாக்கினார், தமது சாயலாக தமது ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டான். ஆடம் வாஸ் கிரியேட்டட், அவன் வந்து சிருஷ்டிக்கப்பட்டான். த இமேஜ் ஆஃப் காட், தேவ சாயலாக அவன் உண்டாக்கப்பட்டான். அவனுக்குள்ள ஏவாள் இருக்கிறாள். ஏவாள் வந்து அன்எக்ஸ்பிரஸ், அவள் இன்னும் வெளிப்படவில்லை. ஆதாமுக்குள்ள அவள் மறைந்து இருக்கிறாள். பின்பு கர்த்தர் என்ன செய்தார் என்றால் ஆடாமுக்கு அயர்ந்த நித்திரையை கொண்டு அந்த ஏவாளை ஆதாமிலிருந்து பிரித்தெடுக்கிறார். விலா எலும்பிலிருந்து ஏவாளை உண்டாக்கினார். பின்பு ஆதாம்கிட்ட கொண்டு அவளை சேர்க்கிறார். ரெண்டு பேரும் இணைக்கப்படுகிறார்கள். தேவன் இணைத்ததை மனுஷன் எவனும் பிரிக்காதிருக்க கடவன் என்று சொல்லி அவளை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இணைக்கிறார். இதை ஆதியாகமம் ரெண்டாம் அதிகாரத்திலையும் நாம் வாசிக்கிறோம். அதே போல் கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர் செகண்ட் ஆடமாக இருக்கிறார். செகண்ட் ஆடமாக இருக்கிறார். அவர் கல்வாரியிலே இதோ அவர் மரித்தார், அயர்ந்த நித்திரை அடைந்தார். அப்பொழுது விலாவிலே குத்தப்பட்டார். அந்த விலாவிலிருந்து தான் இரத்தமும் தண்ணீர் வந்தது. ஆண்டவர் வந்து தம்முடைய சபையை அங்கே சிருஷ்டிக்கிறார். Christ, Son of Man in flesh, took a rib and made the bride. Jesus and the bride. இங்க வந்து Jesus and bride. பழைய ஏற்பாட்டில் Adam and bride, Adam and Eve. இங்க புதிய ஏற்பாட்டில் Christ and bride. எப்படி பாருங்கள், பைபிள் வந்து எப்படி எழுதப்பட்டிருக்குன்னு பாருங்கள், அந்த மிஸ்ட்ரியை பார்க்குறோம். எப்படி அவர் ஏவாளை சிருஷ்டிக்கிறார் என்றால், செவன் சர்ச் ஏஜஸாக அவளை சிருஷ்டிக்கிறார். ஏவாளை வந்து பாதத்திலிருந்து அவர் உண்டாக்குறார், பாதத்திலிருந்து உண்டாக்கி பின்பு அங்கே ஹெட்டு, லாஸ்டில் ஹெட்டு வருகிறது, கீழேருந்து மேலே உருவாக்குறார். அதான் இந்த பிரமிடை நீங்கள் பார்க்கும் பொழுது கீழேருந்து ஆண்டவர் உருவாக்குறார். எபேசுசு மின்னா பெர்கமு தியத்திரா சர்தை பலதல்பியா லவோதிக்கியா, இப்படி கீழேருந்து அவர் உருவாக்குறார். அதனால் பவுல் காலம் வந்து அது வந்து பாதத்தின் நாட்களாக இருக்கிறது. பின்பு இரேனியஸ் மார்ட்டின், கொலம்போ லுத்தர் வரும்பொழுது அது தொடை காலமாக இருக்குது லுத்தர். அதன் பின்பு அங்கே மார்பு வருகிறது. அதன் பின்பு என்னது பிரதர் பென்காம் அங்கே வரும்பொழுது என்ன செய்கிறதால் அது வந்து ஐ ஏஜாக இருக்குது. பெந்தேகாசல் காலம் ஆனது அது டங்காக இருக்குது, அவங்க அந்நிய பாஷை பேசுகிறாங்க. அதன் பின்பு இதை ஆண்டவர் தீக்குதரிசியை கொண்டு வரும்பொழுது தீக்குதரிசி தரிசனம் காண்கிறார். அதனால் ஐ ஏஜாக இருக்கிறது. நம்ம வந்து இன்றைக்கி தேவனுடைய சிந்தையாக இருக்கிறோம். பிரைடு வந்து மைண்ட் ஆஃப் கிரைஸ்டாக இருக்கிறார். இப்படி வந்து ஏவாளை ஆண்டவர் பாதத்திலிருந்து அங்கே உருவாக்குறார். அதே போல் பிரைடை வந்து அப்போஸ்தல காலத்திலேருந்து உருவாக்கி இன்றைக்கு மைண்ட் ஏஜில் வந்திருக்கிறோம். தேவனுடைய சிந்தை இன்றைக்கு மனவாட்டிக்கு வந்திருக்கிறது. பிரைடு ஹேஸ் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். அதனால் இதை குறித்து தேவனுடைய சிந்தை என்ன, அந்த சர்ப்பமானது உயர்த்தப்பட்டது, அதை குறித்து என் தேவனுடைய சிந்தை. மோசைக்கு அது தெரியாது, ஜனங்களுக்கு தெரியாது. அவங்க பாம்பு கடியிலேருந்து சுகத்தை பிறகு பார்த்தாங்க. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு அதை குறித்த தேவனுடைய சிந்தை தெரியும். ஏன்னா நம்ம மைண்ட் ஏஜில் வந்திருக்கிறோம். அவங்க வந்து ஓல்ட் டெஸ்டமென்ட் ஷேடோ காலத்தில் இருக்கிறாங்க. நம்ம வந்து என்ன ஏஜில் வந்திருக்கோம், மைண்ட் ஏஜ். தேவன் அந்த இதை குறித்து தேவனுடைய சிந்தை என்ன, ஆடம் அண்ட் ஈவை குறித்து தேவனுடைய சிந்தை என்ன, பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியை குறித்து தேவனுடைய சிந்தை என்ன என்பது இந்த காலத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. மற்ற காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு குறைவான வெளிப்பாடு இருந்தது. நமக்கு இன்றைக்கி ஃபுல்னஸ் ஆஃப் ரியலைசேஷன் இருக்குது. அவங்களுக்கு பார்ஷியல் ரெவலேஷன், நமக்கு பெர்ஃபெக்ட் ரியலைசேஷன் வந்திருக்கு. ஏனென்றால் முத்திரைகள் திறக்கப்பட்டு இன்றைக்கி தேவனுடைய சிந்தையானது நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்ம இன்றைக்கி பிரைடாக இருக்குது. கண்ணுக்கு மேலே அங்கே மூளை இருக்கிறது, சிந்தை இருக்கிறது. இப்போ தேவனுடைய சிந்தை நமக்கு வந்திருக்கிறது. அதனால் பாருங்கள், அங்கே ஏழு சபை காலங்கள். அதில் ஏவாளை நம்ம பார்க்குறோம். அதில் ஏவாள் வந்து லேம்ஸ் புக் ஆஃப் லைஃபாக இருக்கிறாள். ஈவ் ரெப்ரசன்டட் த லேம்ஸ் புக் ஆஃப் லைஃப். ஆல் செவன் ஜட்ஜேஜஸ் அங்கே இருக்கிறது. அதே போல் ஆட்டு, இந்த மணவாட்டியினுடைய பெயர்கள் வந்து ஆட்டுக்குட்டியாண்டே ஜீவ பொசுல இருக்கு. எல்லாம் கால் காலத்திலேருந்து சிந்தை காலம் வரைக்கும் யார் யார் பேர் வந்து அங்கே வந்து ஆட்டுக்குட்டியாண்டே ஜீவ பொசுல இருக்கிறாரோ அவர்கள் வந்து மணவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறார்கள். நம்ம வந்து இந்த கடைசி காலத்தில் லிவிங் பிரைடாக இருக்கும். அவங்க வந்து அந்த காலத்தில் அவங்க ஜீவித்தாங்க, ஸ்லீப்பிங் சயின்ஸாக இருக்கிறாங்க. நம்ம வந்து லிவிங் பிரைடாக இருக்கிறோம். இந்த எல்லாருடைய பெயர்களும் வந்து அந்த ஆட்டுக்குட்டியாண்டு ஜீவ் பூஸில் இருக்குது. ஏவாள் வந்து அதுக்கு ரெப்ரசன்டேஷனாக இருக்கிறாள். ஆல் செவன் சர்ச்சேஜஸ் எல்லோருடைய பெயர்களும் பாதத்திலிருந்து மைண்டு வரைக்கும் இருக்கிற காலத்தில் வாழ்ந்தவங்களுடைய பேர், இந்த எலெக்டட் பீப்புளுடைய பேர் ஆட்டுக்குட்டியாண்டிய ஜீவ புசில் இருக்கிறது. ஆமீன். அதன் பின்பு நீங்கள் கவனிக்கும் பொழுது ஆடம் அண்ட் ஈவ் தேவனோடு ஐக்கியப்பட்டு கொண்டிருந்தார்கள். பிஃபோர் த சர்பன் கேம், அங்கே சர்ப்பமானது அவர்களை வஞ்சிப்பதற்கு முன்னதாக, பிஃபோர் த சர்பன் கேம் அண்ட் பெர்வெச்சிங் த வேர்டு, வார்த்தையை அது புரட்டி ஏவாளுக்கு போதிப்பதற்கு முன்னதாக அவர்கள் தேவனோடு ஐக்கியப்பட்டிருந்தார்கள், சந்தோஷமாக இருந்தார்கள், பெர்ஃபெக்டாக இருந்தார்கள். ஐ மீன் அதன் அதன் பின்பு சர்ப்பமானது பிகைல்டு பண்ணுகிறது, அவளை ஏவாளை வஞ்சிக்கிறது. அதே போல் பெந்தகோஸ் சபையானது ஆதி அப்போஸ்தல காலத்தில் வந்த சபை எபேசு சர்ச்சி வந்து பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதுதான் ஆக்ஸ் ஆஃப் அப்போஸ்தல். அந்த ஆக்ஸ் ஆஃப் அப்போஸ்தல் வந்து பெர்ஃபெக்டாக இருந்தது. அவர்கள் பரிபூர்ணமானவர்களாக இருந்தார்கள். அவங்கள்ட்ட பாவம் இல்லை. அவங்க பரிசுத்தாவியை பெற்றிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு பேட்டர்னாக இருந்தார்கள் உலகத்துக்கு, மற்றவர்களுக்கு ஒரு பேட்டர்னாக சர்ச்சு வந்து ஒரு மாடல் சர்ச்சாக இருந்தார்கள். பவுல் பேதுரு இதை பிலிப்பு ஊழியம் செய்து அவர்கள் எப்படி சபையை சாபித்தார்கள் என்பதை அப்போஸ்தல நடபடியிலே வாசிக்கிறோம். அதை அது என்ன காலம் என்றால் ஆடம் அண்ட் ஈவ் காலம். சர்ப்பமானது ஏவாளை வஞ்சிப்பதற்கு முன்னதாக அவங்க எப்படி பெர்ஃபெக்டாக இருந்தாங்களோ தேவனோடு ஐக்கியப்படணும். அதே தான் ஆக்ஸ் ஆஃப் அப்போஸ்தல். பின்பு என்ன ஏற்பட்டது என்றால் சர்ப்பமானது ஏவாளை வஞ்சிக்கிறது. அதுதான் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், சர்ப்பமானது தந்த தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்களுடைய மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து வஞ்சிக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன். நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமித்தபடியால் உங்களுக்காக நான் தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இல்லை, ஏவாள் வந்து விர்ஜினிட்டியில் இருக்கா, கற்புள்ளவளாக இருக்கிறாள். அவள் வந்து கற்புள்ள கன்னியாக இருக்கிறாள். இப்போ சர்ப்பமானது ஏவாளை வஞ்சிக்கும் பொழுது ஈ வாஸ் எ வெர்ஜின் டு ஹர் ஹஸ்பண்ட், தன்னுடைய புருஷனுக்கு அவள் வந்து கன்னிகையாக இருக்கிறாள். அண்ட் த சர்பன் கேம் அண்ட் டுக் த விர்ஜினிட்டி அவே. சர்ப்பம் வந்து அங்கே வந்து அவளுடைய கற்பை இழக்கும்படியாக செய்தது. அவளுடைய விர்ஜின்சி அந்த கற்பு தன்மையை இழக்கும்படியாக செய்தது. இழக்கும்படியாக செய்து என்ன செய்தென்றால் அண்ட் பிளான்டட் த சீட் ஆஃப் டிஸ்கிரிபென்சி, முரண்பாட்டின் வித்தை அவளுக்குள்ளே அங்கே விதைத்தது. ஏவாளுக்குள்ளே முரண்பாட்டின் வித்தை கொண்டு வந்தது. பாருங்கள், அங்கே ஏழு சபை காலங்கள் அங்கே இருக்குது. எங்கே இருக்குது? ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஆதியாமத்தில் இருக்குது. எப்படி இங்கே நடந்துச்சோ அதுதான் அங்கே நடக்குது. எப்படி சபை காலத்தில் நடந்துச்சோ அதே மாதிரி தான் நடக்குது. அதனால் எபேசு சபை வந்து பெர்ஃபெக்டாக இருக்கிறது. எபேசு நிருபத்தை வாசிக்கும் பொழுது உன்னதமான நிருபம், ஹெவன்லி எப்ஸ்டைல் இருக்கிறதுலே உன்னதமான நிருபம் எபேசு. எபேசு சபையானது உன்னதமான சபையாக இருந்தது. பவுல் அதை ஸ்தாபித்தா. பின்பு என்ன சொல்லப்பட்டிருக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில், அந்த உன்னதமான சபையை குறித்து இதோ கர்த்தர் என்ன சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 2:4 வாசிக்கலாம்.
ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு.
ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆனாலே நீ என்ன செய்து மனம் திரும்ப வேண்டும். தொடர்ந்து வாசிக்கலாம்.
ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தின் நீக்கி விடுவேன்.
ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை உன்னை விட்டு அப்புறப்படுத்துவேன். இதோ உன்னுடைய ப்ரீச்சர், உன்னுடைய மெசேஞ்சரை நான் அப்புறப்படுத்துவேன். உன்னுடைய சபை காலத்துக்கு ஒரு முடிவு ஏற்படும் என்று சொல்லுகிறார். அதே போல தான் அங்கே நடந்தது. சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது. முரண்பாட்டின் வித்தை அவளுக்குள்ளே விதைத்தது. வார்த்தையை புரட்டி சொன்னது. அதனால் அங்கே என்ன சொன்னால் அங்கே சர்ப்பத்தின் வித்து அங்கே வருகிறத நம்ம காணுகிறோம். அது எபேசு சபையை குறித்து அங்கே கத்தர் என்ன சொல்கிறார். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 6 வாசிக்கலாம்.
நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு.
நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியைகளை நீயும் வெறுக்க, அது ஒரு டீடாக அங்கே ஆரம்பிக்கிறது. ஆனால் நீ அதை வெறுக்கிறாய் முதல்ல டீடாக, அது ஒரு கிரியையாக வந்து ஆனால் வந்து பெர்கமு சபையில் அது ஒரு டாக்டரினாக மாறுகிறது. நிக்கோலாய் மதஸ்தருடைய உபதேசமாக மாறுகிறது. முதலாவது அது ஒரு டீடாக மாறுகிறது. நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியை தான் முரண்பாட்டின் வித்தாக இருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த மனுஷனை வந்து காடு மாதிரி ஆக்குறது. அந்த மனுஷனுக்கு அதிக முக்கியத்துவம், தேவனை பார்க்கல அந்த மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. வார்த்தையை பார்க்கலும் மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மனுஷன் கீழே அவங்க வருவது, அதுதான் வந்து நிக்கோலாய் மதஸ்தர். நிக்கோ என்றால் ஆளுகை செய்வது, லயர்ச்சி என்றால் அது சபையை குறிக்கிறது, சபையின் மேல் ஆதிக்கம் செலுத்துவது. அதுதான் இன்றைக்கி கத்தோலிக்க மார்க்கம். கத்தோலிக்க மார்க்கம் வந்து சாமியார் சொல்கிறத தான் கேட்கணும். அவங்க பைபிள் அதிகமாக அவங்களுக்கு தெரியாது. அவங்க தேவனுடைய வார்த்தையை பார்க்கணும், சாமியாருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உலகத்தில் இருக்க ரோமன் கத்தோலிக் மக்கள் எல்லாரும் போப்பினுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அதனால் பாருங்கள், நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியை சுவாபன அவிதமாகத்தான் முதலாவது ஆரம்பிக்குது. நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியையாக ஆரம்பி ஒரு மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த மனுஷனுடைய வார்த்தைக்கு முதன்மை ஸ்தானம் கொடுத்து அவர்கள் அங்கே கீழே வரும் பொழுது, மனுஷனுடைய உபதேசத்தின் கீழே வரும் பொழுது நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியை முதலாவது எபேசு சபை அதை வெறுத்தது, பின்பு அது அங்கே பிளான்ட் பண்ணப்பட்டது. அதனால் சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்து ஏவாளுக்குள்ளே முரண்பாட்டின் வித்தை விதைத்தது. Planted the seed of discrepancy. அதனால் பெர்ஃபெக்டாக இருந்த சபையானது இப்பொழுது அது ஆதியிலிருந்த அன்பை விட்டு விட்டது. அதுதான் அங்கே சர்ப்பமானது எவ்வாளை வஞ்சித்த பொழுது கர்த்தர் என்ன செய்தார் என்றால் அவர்களை ஏதேன் தோட்டத்தை விட்டு விலக்கி போட்டார். இப்பொழுது ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் ஒரு டைரக்ட் ஃபெலோஷிப் கிடையாது. அவங்க வந்து ஏதேனை விட்டு துரத்தப்பட்டார்கள். இப்பொழுது ஆண்டவரை அவங்க நேராக பார்க்க முடியாது. She had the seed of serpent. ஏவாளுக்குள்ளே seed of serpent அங்கே இருக்கிறது. சர்ப்பத்தின் வித்து அவளுக்குள்ளே இருக்கிறது. The seed of her husband. அவளுடைய கணவனுடைய வித்தும் அவளுக்குள்ளே இருக்கிறது. ரெண்டு வித்து அங்கே இருக்கிறது. அதனால் டூ டைப்ஸ் ஆஃப் சீட் அங்கே வந்துட்டு ரெண்டுமே ஏவாளுக்குள்ளே இருக்கிறது. இதுதான் ஃபஸ்ட்டு சர்ச். ஃபஸ்ட்டு சர்ச் ஆதியிலிருந்த அன்பை விட்டது. நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியைகள் அங்கே வர ஆரம்பித்தது. அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத்தண்டை உன்னை விட்டு அப்புறப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஃபஸ்ட்டு சர்ச்சை நம்ம அங்கே பார்க்குறோம். அதன் பின்பு இதோ சபை காலங்களை நம்ம பார்க்கும் பொழுது அங்கே வந்து காயின் ஆபேல் ரெண்டு பேர் பிறக்கிறார். நாலாம் அதிகாரத்திலே காயின் ஆபேலை குறித்து பார்க்கிறோம். முதலாவது அவள் காயினை பெறுகிறாள். அவன் வந்து சர்ப்பத்தின் வித்தாக இருக்கிறான். ஆபேல் வந்து ஆதாமின் வித்தாக இருக்கிறான். அங்கே டூ சீட்ஸ் அங்கே வருகிறது, டூ வைன்ஸ் அங்கே வருகிறது, ரெண்டு திராட்சை செடிகள் அங்கே வருகிறது. அதனால் காயின் சந்ததியை நம்ம வந்து ஆதியாமகம் நாலாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆதியாமகம் ஐந்தாம் அதிகாரத்தில் நம்ம சேத்தின் சந்ததியை, ஆதாமின் சந்ததியை வாசிக்கிறோம். பாருங்கள், டூ சீட்ஸ் அங்கே உண்டாகிறது. ரெண்டு கூட்டமான மக்கள் அங்கே வருகிறார்கள். அங்கே வந்து என்ன ஏற்படுகிறது? அங்கே ரெண்டு தனமான ஜனங்கள் அங்கே தோன்றுகிறார். ஒரு சீடு தான் கொண்டு வரணும். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார்? ஆவி அவரிடத்தில் பரிவுமாக இருந்தது அல்லவா? ஏன் அவர் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை பெறும்படியானே. டு சீக் எ காட்லி சீடு, ஒரு தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததியை கொண்டு வரதுக்கு பதிலாக சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தனாலே ரெண்டு சந்ததி வந்தது. ஆடம் அண்ட் ஈவ் தங்களைப் போல தேவகுமாரி குமார்த்திகளையும் அவர்கள் பெற்று இந்த உலகத்தை நிரப்ப வேண்டும், உலகத்தை ஆளுகை செய்ய வேண்டும். எந்த பாவியும் உலகத்தில் இருக்கக்கூடாது. உலகம் வந்து பாவிகளுக்காக உண்டு பண்ணப்படவில்லை, உலகம் வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்காக உண்டு பண்ணப்பட்டது. ஹல்லேலூயா. இந்தியா உலகம் முழுசும் உங்களுக்கு தான், அது வேறு பாவிகளுக்கு அவிசுவாசிகளுக்கு கிடையாது. ஆண்டவர் பிறகு நமக்கு தரப்போகிறார். இப்போ டைட்டில் டீடு வந்திருக்கு, பின்பு நமக்கு தரப்போகிறார். நம்ம அதெல்லாம் விசுவாசிக்கணும். ஆனால் இப்பொழுது நம்ம இந்த உலகத்தில், நமக்கு சொந்தமான உலகத்தில், நம்ம ஆண்டவர் உண்டாக்கின இந்த உலகம், இதில் நம்ம அந்நியரும் பரதேசிகளுமாக இருக்கிறோம். பாவிகள் நம்ம மேலே ஆளுகை செய்கிறார், அவிசுவாசிகள் ஆளுகை செய்கிறார். ஆனால் நம்ம ஆளுகை செய்யணும். காரணம், ஏவாள் வந்து வஞ்சிக்கப்பட்டதுனாலே சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்து தன்னுடைய சீடு அங்கே ஏவாளுக்குள்ளே மனுக்குலத்துக்குள்ளே கொண்டு வரும் பொழுது ரெண்டு சந்ததியும் வருகிறது. ஆனால் காயின் சந்ததி வந்து எப்படி ஆறுதென்றால் அது ஜெயம் கொள்ளுகிற ஒரு சந்ததியாக மாறுகிறது. முதலாம் முத்திரையை உடைத்த பொழுது முதலாம் ஜீவன் நீ வந்து என்னை நோக்கி நீ வந்து பார் என்று இடி முழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டு போனான் என்று. இப்பொழுது சர்ப்பத்தின் வித்து உலகத்தில் அதிகமாக பெருக ஆரம்பித்து விட்டது. எலெக்ட்ரிக் சீடு வந்து சிறுமந்தையாக இருக்கிறார். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு தேவன் ராஜ்யத்தை கொடுக்க விரும்புகிறார். அதனால் ஆதியாகமம் 4 சர்பன் சீடாக இருக்கிறது. சாத்தானின் கூட்டத்தாராக இருக்கிறார்கள். ஆனால் ஆதியாகமம் 5 தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். பின்பு ரெண்டு மிக்ஸ் ஆகும் பொழுது, மேரேஜ் வரும் பொழுது என்ன ஏற்படுது என்றால் ஆண்டவர் உலகத்தை அழிச்சு விடுகிறார். அதனால் சிமின்னா சபை வரும்பொழுது எபேசு சபையானது வஞ்சிக்கப்பட்டது. சர்பம் தன்னுடைய வித்தை எங்கே கொண்டது, நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரிகளை கொண்டு வந்தது. அதனால் 2 அங்கே சீட்ஸ் அங்கே தோன்றுகிறது. ஆதியாகமம் 4:5 அது வந்து சிமின்னா சபையை சொல்லியிருக்கு. சிமின்னா சபையை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார், 8:9 வெளிப்படுத்தல் 2:8-9 வாசிக்கலாம்.
சிமிர்னா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மறித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன்.
தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானின் கூட்டமாயிருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தை அறிந்திருக்கேன். பாருங்க, அங்கே சாத்தானின் கூட்டம் வந்துட்டு அவங்க கிறிஸ்தவங்க தான், யூதர் என்று சொல்லியும் கிறிஸ்தவர்கள் என்று தங்களை சொல்லியும் அவள் சாத்தானின் கூட்டத்தாராக இருக்கிறார்கள். பாருங்க, அங்கே 2 சந்ததி அங்கே இருக்கு. அதனால் நீ வந்து பயப்படாத, 10 உபத்திரப்படுங்கள். 10 ராஜாக்கள் வந்து உங்களை ரொம்ப தொல்லை கொடுப்பாங்க. ரோமன் கிங்ஸ் வந்து உங்களை அநேர கொண்டு போடுவாங்க, சிறைச்சாலையில் போடுவாங்க. நீ மரண பந்து உண்மையாயிரு, உனக்கு இருக்க உபத்திரத்தை அறிந்திருக்கேன். பாருங்கள், அந்த சாத்தானின் பிள்ளைகள் வந்து அங்கே தொல்லை கொடுக்குறாங்க. எபேசு சபையில் அது சீடு அங்கே விதைக்கப்பட்டது. இங்கே 2 சந்ததி தோன்றியிருக்கு. அதனால் சிமின்னா சபையில் 2 சந்ததி அங்கே வந்திருக்கு. சாத்தானின் கூட்டத்தார் அங்கே வந்திருக்கிறாங்க, காயின் சந்ததி அங்கே வந்திருக்கு. அதனால் ஆதியாகமம் 4 வரும் பொழுது அங்கே சிமின்னா சர்ச் அங்கே வருது. காயின் என்ன செய்தான், ஆபேலை கொன்று போட்டான். அதை தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது இந்த சிமின்னா சபையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, 10 உபத்திரப்படுவீர்கள் என்று சொல்ற 10 ராஜாக்கள் வந்து அநேகரை கொலை செய்து போட்டார்கள். தொடர்ந்து அதை வாசிக்கலாம்.
நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே,
நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே.
இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்த உண்மையாயிரு,
ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது உனக்கு ஜீவ கடத்தை தருவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆபேல் பாருங்க, வார்த்தைக்கு உண்மையாக நின்றான். அவனுக்கு வெளிப்பாடு கொடுக்கப்பட்டது. பாவம் வந்து இரத்தத்தின் மூலமாக வந்தது. இரத்த சம்பந்தமான பலியை கொண்டாந்தால் தான் தேவனோடு ஐக்கியப்பட முடியும். அவ்விதமான பலியை தான் தேவன் அங்கீகரிப்பார் என்று அவனை ஒரு ஆட்டை பலியாக கொண்டு வரும் பொழுது அந்த வெளிப்பாட்டுக்காக இது அவனுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்தார் என்று இந்த சாத்தானின் கூட்டத்தார் இந்த இதை காயின் சந்ததி கொலை செய்து போட்டது. ரோம அரசர்கள் அங்கே கிறிஸ்தவர்களை கொலை செய்தார்கள். ஆனாலும் நீ மரண பரிந்த உண்மையாயிரு, ஆபேல் தன் வெளிப்பாட்டுக்காக உண்மையாயிருந்தான், அதனாலே கொலை செய்யப்பட்டான். சிமின்னா சபை அங்கே வருது. ஆதியாகமம் 4 வருகிறது. அதன் பின்பு என்ன நம்ம வாசிக்கிறோம் என்றால் அங்கே பெர்கமூஸ் சபையை வாசிக்கிறோம். பெர்கமூஸ் என்றால் தரவுலி மேரீடுன்னு அர்த்தம். முற்றிலுமாக விவாகம் செய்து கொண்டார்கள் என்று அர்த்தம். அதனால் மேரீடு அங்கே வந்து மேரேஜ் எங்கே வருகிறது, எங்கே பெர்கமூஸ் சபையில். அதே போல் நீங்கள் ஆதியாகமம் 6 வரும் பொழுது அங்கே மேரேஜ் வருகிறது. தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகள் அதிக அழகாக இருக்கிறாள் என்று சொல்லி தங்களுக்குள்ளே அவர்கள் பெண்களை கொண்டார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆவி மனுஷனோடு போராடுதலை அவன் இருக்க போகிறது 120 தான் என்று சொல்லுகிறார். அந்த ரெண்டாம் மூணாம் வசனத்தை வாசிக்கலாம்.
தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவது இல்லை, அவன் மாம்சந்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார்.
இதோ பாருங்க, தேவகுமாரர் தரவுலி மேரேஜ் ஆயிடுவோம், ஸ்டேட் அண்ட் ரிலிஜன் மேரீடு, அரசாங்கமும் மதமும் ஒன்று சேர்ந்து விட்டது. நம்ம நாட்டிலையும் அப்படி தான் வந்து, இது வரைக்கும் அப்படி வரல. அது சுதந்திரம் அடைஞ்ச நாளில் இருந்து மதம் தனியாக, அரசியல் தனியாக. மதத்தை மதத்தலைவர்கள் பார்த்தாங்க, அரசியலை நாட்டை வந்து அரசியல்வாதிகள் கவனித்தாங்க. அப்படி இருக்கும் வரைக்கும் நாடு நல்லா இருந்தது, பிரச்சனை இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து மதமும் அரசியலும் சேரும் பொழுது மணிப்பூரில் அநேக கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள். கடந்த நாளில் பேப்பரில் வாசித்தேன், என்ன சொல்லிருந்தால், ஒருத்தன் வந்து தொழுகை செய்கிறான் உத்தரப்பிரதேசத்தில் நினைக்கிறேன், அவனை வந்து ஒருத்தன் ஒரு போலீஸ்காரன் ஷூ போட்டு அவன் காலை அவனை மிதிக்கிறான். முஸ்லீம்களுக்கு அவங்க மத சுதந்திரம் இல்லை, கிறிஸ்தவங்களுக்கு மணிப்பூரில் சுதந்திரம் இல்லை. இப்பொழுது அவங்கள வந்து உலக நாடுகள் கேள்வி கேட்கும், அவங்க அப்படி ரொம்ப செஞ்சால் உலக நாடுகள் கேள்வி கேட்கணும், அதுக்காக தான் பயந்துக்கிட்டு இருக்காங்க. அல்லது அவங்க ஏற்கனவே வந்து மத சம்பந்த மதத்தை வந்து இந்தியா முழுசும் கொண்டு வந்துடுவாங்க, இந்தியா வந்து இந்து நாடுன்னு கொண்டு வந்துடுவாங்க. அவங்களால் மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ண முடியலை, அவங்கள தடை செய்கிற வல்லமை இருக்குது. நம்ம ஜபம் தடை செய்யுது, மனவாட்டி தடை செய்கிறா, ஹல்லேலூயா. அதனால் ரொம்ப இதாக கொண்டு வர முடியல, அல்லது கொண்டு வந்துடுவாங்க. அவிதமாக அவங்களுடைய கொள்கை அவிதமாக இருக்குது, அதனால் அவங்க அதுக்கேற்ற கொள்கைகளெல்லாம் கொண்டு வராங்க, அதுக்கேற்ற சட்டத்தெல்லாம் கொஞ்சம் 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 மூவ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதனால் என்ன செய்யணும், இப்பொழுது அரசியல் வல்லமை கிடைக்கிறது, மதத்துக்கு அரசியல் வல்லமை கிடைக்கும் பொழுது ஸ்டேட் அண்ட் ரிலிஜன் மேரீடு, அரசாங்கமும் மதமும் விவாகம் செய்யும் பொழுது அதுக்கு அதிக பவர் கிடைக்குது. அப்போ என்ன செய்கிறது, மத சம்பந்தமான கலவரங்கள் ஏற்படுகிறது, அநேகர் கொல்லப்படுகிறார்கள். அதான் தியத்தீரா சபை வந்து இங்கே கொலம்போ காலத்தில் என்ன வருகிறது என்றால், கொலம்போ காலம் வந்து தியத்தீரா சபையின் காலமாக இருக்கிறது. அந்த தியத்தீரா சபையின் காலம் பெர்கமோ இல்லை கான்ஸ்டான்டைன் என்ன செய்தான் என்றால், விவாகத்தை கொண்டு வந்தான், மதத்தையும் அரசியலையும் இணைத்தான். பின்பு தியத்தீரா சபையின் காலம் வருவது யேசபேலின் காலம், அது அநேகர் கொல்லப்பட்டார்கள். அதனால் பாருங்கள் என்ன சொன்னால், அங்கே ஸ்டேட் அண்ட் ரிலிஜன் மேரி டுகெதர், அவ்விதமாக மேரேஜ் பண்ணது நோவா காலத்திலே அவ்விதமாக வந்தது. பின்பு என்ன சொன்னால், அழிவு வந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் நோவா காலத்திலே எல்லாத்தையுமே அழிச்சு போட்டார். எதனால், தேவகுமார்கள் மனுஷகுமார்த்திகள் அழகாக இருக்கிறான்னு சொல்லி தங்களுக்குள்ளே பெண்களை கொண்டது நிமித்தமாக அங்கே அழிவு வந்ததுன்னு பார்க்குறோம். உலகமானது அழிவு வரும், உலகத்துக்கு அழிவு வரும், அந்திகிறிஸ்து அங்கே வர வேண்டும். அவன் அரசியல் வல்லமையோடு கூட இந்த உலகத்தை ஆளுகை செய்யும் பொழுது கர்த்தர் தம்முடைய நாசியின் சுவாசத்தினாலே, தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலும் அவனை அழித்து போடுவார். ஆனால் தடை செய்கிறது ஒன்று இருக்கிறது, தடை செய்கிறவன் நீக்கப்பட்டால் ஒழிய அங்கே சாத்தான் கிரியை செய்ய முடியாது, அவன் ஃபுல் பவரை கொண்டு வர முடியாது. அவன் ஃபுல் பவர் கொண்டு வரும் பொழுது இதை மிருகத்தின் முத்திரையை தரிக்காத எல்லாரும் கொலை விடுவார்கள், உலகமானது அழிவை நோக்கும். அதுக்கு முன்னாடி தடை செய்கிறது, அங்கே என்ன பசு ஆவியானவர் தடை செய்கிறார், பிரைடுக்குள்ளே என்ன சென்றால் தேவனுடைய ஆவி இருக்கிறது, அது தடை செய்கிறது. பிரைடை எடுத்துக்கொள்ளும் பொழுது தேவனுடைய ஆவி எடுக்கப்படுகிறது, இரத்தமானது இந்த பூமியை விட்டு எடுக்கப்படும் பொழுது நியாய தீர்ப்பை தவிர வேற ஒன்றும் இல்லை. அங்கே யானோக்கை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். நோவா வந்து அங்கே ஜலப்பிரளத்துக்குள்ளே அவன் வழியாக அவன் வெளியே வர வேண்டும். 144,000 பேருக்கு இந்த இடத்துல ஏனோக்கையும் நோவாவையும் கம்பேர் பண்ணால், நோவா 144,000 பேருக்கு அடையாளமாக இருக்கிறான், ஏனோக்கு வந்து பிரைடுக்கு அடையாளம் இருக்கான். இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணான், தனிப்பட்ட பிரகாரமாக சொன்னால் வேறு, ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஏனோக்கையும் நோவாவையும் ரெண்டையும் நம்ம சேர்த்து பார்த்தால், ஏனோக்கு வந்து பிரைடுக்கு அடையாளமாக இருக்கிறான், மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்படுகிறான். நோவா வந்து ஜலப்பிரளத்தின் வழியாக இன்னொரு நியூ வேர்ல்டுக்கு வருகிறான், அதுதான் 144,000 பேர் உபத்திரத்தின் மூலமாக இரத்த சாட்சிகளாக மறித்து அவங்க மெல்லினத்துக்கு வர்றாங்க. அதனால் பாஸ்டர் அது எப்படின்னா நம்ம தனித்தனியாக சொன்ன வேறு, அதெல்லாம் ஒரு ஷேடோ. பைபிள் வந்து ஒரு காம்பவுண்டாக எழுதியிருக்குது. ஆனால் ரெண்டையும் சேர்த்து எடுக்கும் பொழுது இங்கே ஏனோக்கே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஜலப்பிரளயம் வர வேண்டும் என்றால் ஏனோக்கே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஏனோக்கு வந்து யூதா புஸ்தகம் 1:14 ஆதாமுக்கு 7வது தலைமுறை என்று சொல்லப்பட்டது. அதே போல் நம்ம இன்றைக்கி 2nd ஆடாமுக்கு நம்ம 7வது சந்ததியாக இருக்கிறோம். ஆதாமுக்கு 7வது தலைமுறையான அந்த ஏனோக்கு அவன் வந்து பிரமீடை கட்டினான். அதே போல் நம்ம இன்னைக்கு 7வது சபையின் காலத்தில் இருக்கிறோம். அதனால் நம்ம லவோதிக்கால இல்லை, நம்ம பிரைட் ஏஜில் இருக்கிறோம். உலகம் ஸ்தாபனம் வந்து லவோதிக்கால இருக்கிறது. நம்ம உலகத்தில் தான் இருக்கிறோம், ஸ்தாபனத்து மத்தியில் தான் இருக்கிறோம். ஆனால் நம்ம வந்து ஸ்தாபனத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, நம்ம உலகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, நம்ம பிரைடாக நம்ம எலெக்டட் பீப்புளாக இருக்கிறோம். ஆமீன். ஆனால் ஏனோக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் அவன் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரிக்கிறான். ஆதியம் 5:24 வாசிக்கலாம்.
ஏனோக்கு தேவனுடைய சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார்.
இதோ ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரிக்கையில் காணப்படாமல் போனான், ஏனென்றால் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏனோக்கு பிரைடு கடையாளமாக இருக்கிறான், தேவனோடு சஞ்சரிக்கிறான். Enoch walked with God and he was not for God to him. அவன் காணப்படாமல் போனான், கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். ஏனோக்கு ஆண்டவர் ரெவலேஷன் கொடுத்திருந்தார். ஏனோக்குடைய மகன் வந்து மெத்துசலா. மெத்துசலா என்றால் என்ன அர்த்தம் என்றால் இவனுடைய மரணமானது ஜலப்பிரளயத்தை கொண்டு வரும்னு அர்த்தம். ஈனோக் நேம்டு இஸ் சன் மெத்துசலா, விச் மீன்ஸ் வென் ஹீ இஸ் டெட் The flood will be sent. அவன் மரிக்கும் பொழுது ஜலப்பிரளயம் அனுப்பப்படும் என்று அந்த பேருக்கு அர்த்தம். இது ஆடாம் வந்து 930 வருஷமாக உயிரோடு இருந்தான். மெத்துசலா 969 வருஷம் உயிரோடு இருந்தான். இந்த மெத்துசலா வந்து ஆதாமோடு பேசினான். அப்பொழுது மெத்துசலா மரிப்பதற்கு முன்னதாக ஆடாம் அங்கே இருக்கிறான். ஆடாமோடு கூட 243 வருஷம் அவன் பேசிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு 243 வருஷமாக ஆதாமே தெரியும். 70 வயசானாலே நம்ம பேரப்பிளையில் பார்க்குறோம். 80 வயசானா 80க்கு மேலே போனால் பேரப்பிள்ளைகளுக்கு மேரேஜ் நடந்து அவங்க பிள்ளைகளை நம்ம பார்ப்போம். அப்படி இருந்தால் அவன் 930 வருஷம் இருந்தால் எத்தனை சந்ததியை பார்த்துருப்பான். அதனால் கணக்கு போட்டு பார்த்தா மெத்துசலா ஆதாமை வந்து 243 வருஷம் பார்த்தான். ஏனோக்கும் ஆதாமோடு டாக் பண்ணியிருக்கிறான். ஈனோக் டாக்டு வித் ஆடம். அதனால் எப்படி ஆண்டவர் உங்கள் கூட பேசினார், எப்படி ஏதேனில் வந்தார், எல்லா விவரத்தையும் அவன் தெரிஞ்சிருப்பான். எல்லா தேவனை பற்றிய எல்லா ரகசியங்களையும் ஆதாம்கிட்ட நேரடியாகவே ஏனோக்கு கேட்டிருப்பான். அதனால் இவன் மறிக்கும் பொழுது, மெத்துசலா மறிக்கும் பொழுது ஜலப்பிரளயம் வரும், உலகம் அழிஞ்சு போகும் அப்படின்னே அவன் சொல்லும். அங்கே அவனுக்கு மெத்துசலா என்று பெயர் எடுக்கிறான். அதனால் நோவா வந்து கவனிச்சிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு 600 வயசு ஆகும் பொழுது மெத்துசலா மறிக்கிறான். அப்பொழுது ஜலப்பிரளயம் வருகிறது. அதே போல் அருமையானவளே, இந்த உலகம் அழிய வேண்டும் என்றால் மணவாட்டி மேலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். மணவாட்டி மேலே எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது உலகத்துக்கு அழிவு ஏற்படும். அதுக்கு பிறகு ஆண்டவர் வந்து கொஞ்ச நாள் தான் வைப்பார். ஆன்டி கிரைஸ்ட் பீரியட் வந்து 7 இயர்ஸ் தான். பின்பு உலகமானது அழிஞ்சு போகும். இந்த ஏனோக்கு வந்து 2nd பைபிளை எழுதுகிறான். 1st பைபிளை தேவன் வந்து ராசியில் எழுதினார். அது ஆடாமுக்கு தெரியும். 9 ராசிகள் இருக்கு, 12 ராசிகள் இருக்கிறது. அதில் தான் முதல் பைபிள் எழுதப்பட்டது. அதை பற்றி தான் அந்த பைபிளை பற்றிய வெளிப்பாடு வந்து ஆடாமுக்கு தெரியும். ஆடாமுக்கு அந்த பைபிள் கொடுக்கப்பட்டது. ஏனோக்கு வந்து பைபிளை வந்து ஸ்டோனில் எழுதுகிறான். அங்கே இருந்து அதே வெளிப்பாடு அவன் ஸ்டோனில் கொண்டு வருகிறான். அங்கே ஒரு நட்சத்திரம் வந்து 7 ஸ்டார்ஸாக இருக்குது. 7 விண்மீன்கள் அடங்கிய கார்த்திகை விண்மீன். கார்த்திகை என்று சொல்லும் பொழுது அது ஒரு நட்சத்திர கூட்டம். கார்த்திகை அது ஏழு நட்சத்திரங்கள் அடங்கிய கூட்டம். அது பைபிளில் என்ன எழுதிக்கன்னா அருமீன்கள் என்று எழுதியிருக்கிறது. யோபு 38:31 வாசிக்கலாம்.
அருமீன் நட்சத்திரத்தின் சுகிர்த சம்பந்தத்தை நீ இணைக்க கூடுமோ, அல்லது மிருக சீரிஷத்தின் கட்டுகளை அவிழ்ப்பாயோ.
இது அருமீனுடைய அந்த சுகிர்த சம்பந்தத்தை நீ இணைக்க முடியும். ஏழு மீன்கள், ஏழு நட்சத்திரங்கள், இதுதான் ஏழு சபைகள். கார்த்திகை நட்சத்திரம் இந்துக்காரங்க சொல்லுவாங்க, கார்த்திகை நட்சத்திரம் அதுதான் வந்து அருமீன். ஏழு நட்சத்திரங்கள் அடங்கி கூட்டம் அதுதான், அதில் தான் பைபிள் இருக்குது. அவங்க கார்த்திகை சொல்லுவாங்க, அவங்க நட்சத்திரத்தை பார்த்து ஏதாவது சொல்லுவாங்க, அவங்க மந்திரத்தை சொல்லுவாங்க, ஆனால் நம்ம வந்து வெளிப்பாட்டை பார்க்குறோம். இது வந்து தேவனுடைய சிந்தையிலேருந்து வந்திருக்கு. அதனால் ஏனோக்கு பிரமிடை கட்டும் பொழுது அந்த அந்த ஏழு மீன் நட்சத்திரத்தின் கீழாக அதை கேட்டுக்கிறோம். இந்த பிளைடிஸ் is a constellation of seven stars. The word Pleiades means seven stars. அது ஏழு நட்சத்திரங்களாக இருக்குது. இதுதான் அதனுடைய உண்மையான வெளிப்பாடு. இது ஆண்டவர் இதைத்தான் அங்கே நட்சத்திரத்தில் எழுதுகிறார், ராசியில் எழுதுகிறார். அதனால் இது எங்கே இருக்கிறது என்றால், Pleiades was believed to be the center of the universe where the seat of immortality was, the gateway back to eternity. இது வந்து பூமியினுடைய சென்டரில் இருந்த நட்சத்திர கூட்டம் வருகிறது. அந்த பூமியினுடைய சென்டரில் அது வரும் பொழுது இந்த அது வந்து இது ஒரு கேட்டாக இருக்கிறது. இம்மார்டாலிட்டி, அழியாமையை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, பரலோகராஜ்யம் போகிறதுக்கு ஒரு கேட்டாக இருக்கிறது, ஒரு நுழைவாசலாக இருக்கிறது. த கேட்வே பேக் டு எட்டர்னிட்டி, நித்தியத்துக்குள்ளே போகிறதுக்கு கேட்வேயாக இருக்கிறது. இதில் தான், இந்த இடத்துல தான் இவன் வந்து அந்த பிரமிடை கட்டுகிறான். பூமியினுடைய சென்டரில் கட்டும் பொழுது, அந்த பிரமிடை கட்டும் பொழுது, ஏனோக்கு பிரமிடை கட்டும் பொழுது உலகத்தில் ஏழு அதிசயங்களில் ஒன்று, இன்றைக்கும் எகிப்தில் அது இருக்கிறது. அது வந்து நிழல் விழாது, எல்லா பில்டிங்கும் நிழல் விழும். ஆனால் சூரியன் எந்த பக்கத்தில் வந்தாலும் அந்த பிரமிடுக்கு நிழல் விழாது. ஏனென்றால் அது உலக அதிசயம். அதை குறித்து பேசுறதுக்கு நமக்கு நேரம் போதாது. அதனால் பிரமிடு இப்படி தான் இருக்கிறது. இதை பென்காம் ஏழாம் தூதன் அவர் வந்து என்ன செய்கிறார் என்றால், இந்த படத்தை வரைஞ்சிருக்கிறார். இது வந்து செகண்ட் பைபிளாக இருக்கிறது. அதில் வந்து ஏழு சபை காலங்கள் எழுதப்பட்டிருக்கு. அதனால் பைபிள் பழைய ஏற்பாட்டில் ஏழு சபை இருக்கிறதா? இதோ ஏனோக்கு கட்டின அந்த பிரமிடில் இருக்குது. இது ஸ்டேச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட் மேன். ஃபெய்த்லேருந்து ஆரம்பித்து லவ்வில் போய் முடியுது. லவ் வந்து ஜீசஸ். அதனால் இது வந்து பிரைடாக இருக்கிறது, ஏழு சபை காலங்களாக இருக்கிறது. ஸ்டேச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட் மேன், கேட்வே டு ஹெவன், பரலோகத்துக்கு போகிறதுக்கு நுழைவு வாசல் இது தான். நீங்கள் இந்த ஸ்டேச்சர் இது உள்ளே வந்தால் தான் இந்த பிரமிடுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றால்தான், அங்கே இதுக்குள்ளே வந்தால் தான் நீங்கள் மேலே போக முடியும். ராப்சரில் போகிறதுக்கு இது தான் வழி. பாருங்கள் எவ்வளோ அருமையாக எழுதியிருக்கு. மிஸ்ட்ரி, அங்கே செவன் ஸ்டார்ஸை நம்ம பார்க்கும். மிஸ்ட்ரி ஆஃப் செவன் ஸ்டார்ஸ், பூமியினுடைய சென்டர் பகுதியை அவன் அதை வச்சு கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிச்சு அந்த இடத்துல கெட்டும் பொழுது இங்கே ஏழு சபை காலங்களை அவன் ஏற்படுத்துகிறான். அந்த ஏழு சபை காலங்களை ஆதியாமத்திலே நம்ம பார்க்கிறோம். அதனால் அவன் வந்து அதை கட்டினான். அந்த ஏனோக்கை எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் தேவனோடு சஞ்சரித்தான். அவன் அப்படி அவன் காணப்படாமல் போனான். கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். ஹி பில்ட் எ பிரமிட் இன் எஜிப்ட், எஜிப்திலே அதை கட்டினான். அதே போல் ஆண்டவர், நம்ம எகிப்தில் இருக்கிறோம், உலகம் வந்து எகிப்து, இன்றைக்கி ஸ்பிரிச்சுவல் ஏஜ் எஜிப்டில் இருக்கிறோம். ஆண்டவர் இந்த பிரமிடை உண்டு பண்ணியிருக்கிறார். அதுதான் ஏழு சபைக்கா எனக்கு கொடுத்த அதே ரெவலேஷன் வந்து, அது வந்து ஒரு கல்லுனால அப்படி கட்டியிருக்கான் ஸ்ட்ரக்சர். அதில் அது செகண்ட் பைபிள். இதோ இப்பொழுது நமக்கு வந்து ஆண்டவர் பெருத பென்காம் மூலமாக ஏழு சபை காலங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த உபதேசம் தான் உங்களை மேலே கொண்டு செல்லும், ராப்சருக்கு ஆயத்தப்படுத்துறது. ஹல்லேலூயா. ஏழு சபை காலங்களை பொசத்தை நான் வாசிக்க மாட்டேன்னா நீ போக முடியாது. சுவாபனத்து மக்கள் அதை வாசிக்க மாட்டாங்க, கொடுத்தா இதெல்லாம் வாசிக்க மாட்டாங்க, இதெல்லாம் நாங்கள் வாசிக்க மாட்டோன்றாங்க. அது எவ்வளோ அதில் பைபிள் ஃபுல்லாக அடங்கியிருக்கே, அது ஏனோக்குண்டே வெளிப்பாடு அங்கே இருக்குது. அது செவன் சர்ச்சேஜஸ். ஹல்லேலூயா. அல்ல, ஒரு லிட்டில் குரூப், ஒரு சின்ன குரூப் ஆனது. இன்னைக்கு வந்து என்ன செய்யணும் என்றால் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டு அது பின்பு பூமிக்கு வந்து ஆளுகை செய்யும். ஆண்டவர் இன்னைக்கு டைட்டில் டீடை கொண்டு வந்திருக்கிறார், நமக்கு வந்து ரெடாம்ஷன், ஃபுல் ரெடாம்ஷனை கொண்டு வந்திருக்கிறார். நம்ம உலகத்தை ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கிறோம். பாருங்க, ஏழு சபை காலங்கள் கடைசி கால மனவாட்டிக்கு இந்த வெளிப்பாடு வருது, இந்த பிரமீடை குறித்த வெளிப்பாடு வருது. ஏனோக்கு அருளின அதே வெளிப்பாடு நமக்கு வரும் பொழுது எப்படி ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டானோ அதே போல் நம்ம எடுத்துக்கொள்ளப்படும். ஹல்லேலூயா. அது ஆடம் அண்ட் ஈவில் ஆரம்பித்து ஏனோக்கில் முடியுது. பின்பு அங்கே உபத்திர காலம் வந்து பூமியானது அழிக்கப்படும் பொழுது நம்ம வந்து இந்த உலகத்தை ஆளுகை செய்வோம். ஆமீன். பாருங்கள், இப்பொழுது ஒரு பாட்டு முடிச்சிருக்கேன். இப்போ அடுத்த பாட்டு அது வந்து த டைம் ஆஃப் சாலமன். சாலமனுடைய காலத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். சாலமன் காலத்திலேருந்து எலஜா எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும் செவன் சர்ச் ஏஜஸ் பழைய பாட்டிலே நம்ம வாசிக்க முடியும். அதனால் டைம் ஆஃப் சாலமன் வரும்பொழுது இங்கே என்ன வாசிக்கிறோம் என்றால் அது கோல்டன் ஏஜ் என்று பிரதர் பெண்ணா சொல்லுகிறார். தே ஸ்டார்டட் ஆஃப் வித் த கோல்டன் ஏஜ் இன் த டைம் ஆஃப் சாலமன். சாலமன் காலம் வந்து கோல்டன் ஏஜாக இருக்கிறது, பொற்காலமாக இருக்கிறது. அங்கே வெள்ளி ஒரு பொருளாக காணப்படவில்லை. வெள்ளிலாம் சும்மா கல் கட்டி மாதிரி சேர்த்து வச்சுருக்காங்க. வீடு கட்டுறதுக்கு நம்ம செங்கலை சேர்த்து வைக்கிறனால தெருவில் வச்சுருப்போம் பாருங்கள். அதே மாதிரி வெள்ளிக்கெல்லாம் அங்கே வேல்யூவே கிடையாது, யாரும் திருட மாட்டாங்க. அப்படி கட்டி கட்டியாக வச்சுருக்கிறாங்க. பொண்ணுக்கு தான் வேல்யூ உண்டு, வெள்ளிக்கு வேல்யூ கிடையாது. ரொம்ப சீப் அது. அங்கே ரொம்ப 40 வருஷம் செழிப்பான காலம் ஆயிருந்தது. எந்த யுத்தமும் 40 வருஷம் கிடையாது. எல்லாரும் சமாதானமாக இருந்தார்கள். பூமி நல்லா விளைஞ்சது. அவனவன் அவனுடைய அத்தி மரத்தின் கீழே இருந்தான். அதனால் கோல்டன் ஏஜாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, சாலமன் டெம்பிளை கட்டுகிறான். அந்த டெம்பிள் கட்டப்படும் பொழுது அதில் சுற்றி எந்த சத்தமும் கேட்கலை. பனி தீர்க்கப்பட்ட கற்களினாலே அது கட்டப்பட்டது. பல நாடுகளிலிருந்து அந்த கற்கள் கொண்டு வரப்பட்டது. ஒவரியிலிருந்து பொண்ணு போச்சுன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஒப்பீரு என்று சொல்லும்போது ஒப்பீர்லேருந்து பொண்ணு வந்ததுன்னா ஒவரியா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்கு, ராஜஸ்தான்லேருந்து மார்பிள் போயிருக்கு. இப்படியாக பல நாடுகளிலிருந்து கற்கள் அங்கே சேகரிக்கிறோம். ஆண்டவர் பல பகுதியில் உலகத்தில் இருக்கவங்களெல்லாம் இன்றைக்கி தம்முடைய சரீரமாகிய சபையிலே டெம்பிளில் கொண்டு சேர்க்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தில் பல ஜனங்களிலும் ஜாதிகளிலும் கோத்திரத்திலிருந்து ஒரு கூட்டத்தை தெரிந்து கொள்கிறார். அவங்க வந்து டெம்பிளாக இருக்கிறாங்க. பிரைடு வந்து அவருடைய டெம்பிளாக இருக்கிறாள். ஹல்லேலூயா. அதனால் பணி தீர்க்கப்பட்ட ஆண்டவர் அவங்கள செதுக்கி சரிப்படுத்தி உள்ளே கொண்டு வருகிறார். உள்ளே வந்த பிறகு எந்த சண்டை சச்சரவுகளும் இருக்கக்கூடாது. அதனால் பாருங்கள், சாலமனுடைய கிங்டம் வந்து ரொம்ப ஒரு பொற்காலமாக இருந்தது. ஆனால் முதலாவது வந்து அவங்க சவுலை எங்கே கொண்டு வருகிறார். சகல ஜாதிகளைப் போல எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் என்று அவங்க கேட்குறாங்க. ஒன்று சாமியில் 8:5 வாசிக்கலாம்.
இதோ நீர் முதிர் வயதுள்ளவரானீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை, ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும்.
சகல ஜாதிகளுக்கும் இருக்கிறபடி, எல்லா நாட்டுக்கும் ராஜா இருக்காங்க, நமக்கு ராஜா இல்லையே. ஆசாரியில ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், தீர்க்க தரிசிகளை கொடுத்திருக்கிறார், ஆனால் ராஜாவை கொடுக்கல. ஏசு அவ கர்த்தரே அவளுக்கு ராஜாவாக இருக்க வேண்டும், பின்பு அவர் மாம்சத்தில் வர வேண்டும் என்று, அவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கும் பொழுது அவங்க சகல ஜாதிகளுக்கும் இருக்கபடி எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். இந்த மெசேஜ் வந்து ஒரு சாபனம் இல்லை அப்படின்னு பென்கான் சொல்லியிருக்கிறார். நம்ம இதை ஒரு சாபனமாக மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது இன்றைக்கி நிறைய பேர் சாபனமாக மாற்ற பார்க்குறாங்க. எல்லோருக்கும் சாபனம் இருக்குது, அதனால் நமக்கும் சாபனம் வேணும், இதோ மனுஷனுடைய ஆளுகை வேணும் என்று அவள் நினைக்கிறார். இல்லை, சாலமன் ஏஜ் வந்து அங்கே டெம்பிள் வந்தது. சேபா நாட்டு ஸ்ரீ ஒன்னுராஜர்கள் 10:1-2 வாசித்த வண்ணமாக அவள் சகாரா பாலைவனத்தை தாண்டி சாலமோனுடைய புகழை கேட்பதற்காக, அவனுடைய ஞானத்தை அறிவதற்காக அவள் வருகிறாள். அதெல்லாம் ரொம்ப செழிப்பான காலம். இதோ டெம்பிள் வந்து அங்கே கட்டப்பட்டு வர்ஷிப் நல்ல மாதிரி நடக்குது. ஆவிக்குரிய பிரமாக அவங்க ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். சகல ஜனங்களும் சாலமோனுடைய ஞானத்தை தேடி வருகிறார்கள், அவனுடைய முக தரிசனத்துக்காக வருகிறார்கள். அப்பொழுது இது ரொம்ப ரிச்சஸ்ட் கண்ட்ரியாக இருக்குது. உலகத்திலே ரிச்சஸ் கண்ட்ரியாக அந்த நேரத்தில் இஸ்ரவேல் நாடு இருந்தது. சோலமோனை போல ஐஸ்வர்யவான் யாருமே கிடையாது, அவனை போல ஞானமுள்ளவன் யாரும் கிடையாது. அந்த டெம்பிள், அந்த அரண்மனைகள்லாம் ரொம்ப அருமையாக கட்டப்பட்டிருக்கிறது. இதோ அது வந்து இவ்விதமாக எருசலேம் வந்து மலை மேலே கட்டப்பட்டு இருக்கும் பொழுது அது ஒரு கோல்டன் ஏஜாக இருந்தது. அதுதான் என்னென்னா அப்போஸ்தலர் காலம், ஃபஸ்ட்டு சர்ச் ஏஜ், ஃபஸ்ட்டு சர்ச் ஏஜ் சாலமன். சாலமனில் ஆரம்பித்து எலஜால முடியுது, ஏழு சபை காலங்கள் அவ்விதமாக முடியுது. மணவாட்டி மேலே எடுத்துக்கொள்ளப்படுகிறாள், எலஜா மேலே எடுத்துக்கொள்ளப்படுகிறான். அது எப்பொழுது ஆரம்பிக்கினா சாலமனில் அது ஆரம்பிக்கும். அப்போஸ்தல காலம் வந்து ஒரு பொற்காலமாக இருந்தது. எல்லோரும் பரிசுத்தாவி பெற்றாங்க, எல்லோரும் ஒரே இதயத்தோடு இருந்தாங்க, எதையுமே தங்களுக்கு சொந்தமாக நினைக்கலை. எல்லாரும் அவ்விதமாக இருந்தார்கள், ஒரே இதயத்தோடு ஒரே மனசோடு இருந்தார்கள். எல்லோரும் ஸ்பிரிச்சுவலாக இருந்தாங்க. பரிசுத்தாவி ஊற்றப்பட்டது, வசனமானது வளர்ந்து பெருகினது. அதனால் இவ்விதமான ஒரு காலம்தான் அப்போஸ்தலர் காலம், அதுதான் ஃபஸ்ட்டு சர்ச் ஏஜஸ். அதே மாதிரி என்ன செய்யணும்னா சாலமோனின் காலம் அவ்விதமாக இருந்தது. ஆனால் சவுல் வந்து அவங்க கேட்டுக்கொண்டனால் ஆண்டவர் சவுலை ஏற்படுத்தினார். சவுல் பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தனர். ஆனால் பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ராஜ அங்கே பதவி அங்கே கொடுக்கப்படலை. ராஜா எங்கேருந்து வரணும், தாவீதிலிருந்து வரணும், யூதா கோத்திரத்திலிருந்து வர வேண்டும். ஆதியாகமம் 49:10 என்ன வாசிக்கணுமல்ல, யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது, அது யூதா கோத்திரத்து மூலமாக வர வேண்டும், பின்பு அது தாவீது மூலமாக. நீ வந்து என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சால் சிங்காசனத்தில் உட்காரத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று அது தாவீது மூலமாக வர வேண்டும். அப்படி சொல்லும் பொழுது இதை இப்பொழுது சவுல் வந்து கத்தரை விட்டு பின்வாங்கி போனான். அவன் வந்து God was going to give them a king in time and season. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அண்டர் சவுலை கொடுத்தார். பட் தே ரேன் அஹெட் ஆஃப் காட்ஸ் பிளான் ட்ரைங் டு பி த டினாமினேஷன். இதோ சாபனத்தை போல தேவனுடைய வார்த்தைக்கு முன்னால் அவங்க போகிறவங்களாக இருந்தாங்க. சாமுவேல் வரக்குள்ள அவன் பலி செலுத்திட்டான். அமலேக்கியர்களை கொல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது அமலேக்கிய ராஜாவையும் மற்ற கொடுமையானவைகளையும் அவன் கொல்லாதபடி வைத்து விட்டான். அல்ல, ப்ராஃபிட் வார்த்தைக்கு முழுசுமாக கீழ்ப்படியலை. இல்லை, சால் குட் நாட் ஒபே த வேர்ட் ஆஃப் த ப்ராஃபிட், தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைக்கு முழுசுமாக கீழ்ப்படியலை. அதனால் கர்த்தர் என்ன செய்தார் என்றால் அவனை விட்டு அந்த ராஜ்யபாரத்தை எடுத்து போட்டார். இப்பொழுது சாமுவேல் கேம் டு அனாயிண்ட் டேவிட் அண்ட் ஹி வாஸ் எ ஷெப்பர்ட் ஓவர் த ஷீப். அவன் ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பனாயிருந்தான். அவனை வந்து ஆட்டு மந்தையிலிருந்து அதனை எடுத்து இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக சாமுவேல் அபிஷேகம், அங்கே தாவீது அபிஷேகம் பண்ணப்படுகிறான். அதனால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாருமே மேய்ப்பர்களாக இருந்தாங்க, தாவீதும் ஒரு மேய்ப்பராக இருந்தான். அதனால் தாவீது வந்து அவனை வந்து என்ன செய்கிறான், கிறிஸ்துக்கு அடையாளமாக இருக்கிறான். சாலமோன் தாவீதின் குமாரன் அவனும் கிறிஸ்துக்கு அடையாளமாக இருக்கிறார்கள். அதெல்லாமே ஒரு நல்ல காலமாக இருந்தது, கோல்டன் ஏஜாக இருந்தது. பின்பு என்ன ஏற்பட்டது, அங்கே தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டது, குளோரி வந்து நிரப்பினது. 1 Kings 8:10 வாசிக்கும் பொழுது மகிமை வந்து தேவாலயத்தை நிரப்பினது, மேகமானது தேவாலயத்தை நிரப்பினது. அதனால் பெந்தகோச நாளில் என்ன பரிசுத்தாவி ஊற்றப்பட்டது, தேவனுடைய ஆவி அங்கே நிரப்பினது, எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுதான் முதலாம் சபையின் காலம். அதன் பின்பு என்ன ஏற்பட்டது, அங்கே ஜெரொபெயாம்னு ஒருத்தன் வந்தான். 1 Kings 11:27 வாசிக்கலாம்.
அவன் ராஜாவுக்கு விரோதமாக கையெடுத்த முகாந்திரம் என்னவென்றால், சாலமோன் மில்லோவை கட்டி தன் தகப்பனாகிய தாவீதுடைய நகரத்தில் இடிந்து போன இடங்களை பழுது பார்த்தபோது ஜெரொபெயாம் என்பவன் பராக்கிரமசாலியாக இருந்தான். அவன் காரிய சமர்த்தனான வாலிபன் என்று சாலமோன் கண்டு யோசேப்பு வம்சத்தாரின் காரியத்தை எல்லாம் அவன் விசாரிப்புக்கு ஒப்புவித்தான்.
சரி போதும், இங்கே ஜெரொபெயாம் ஒரு திறமசாலி, ஒரு அவன் வந்து அவனுக்கு நிறைய டேலண்ட்ஸ் இருக்கிறது, அவனுக்கு என்ன சொல்றால் திறமைகள் இருக்கிறது. அதனால் அவனுக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுப்பை முக்கியமாக கொடுக்குறான், ராஜாங்கத்தில் அவனுக்கு முக்கியமான அதிகாரத்தை கொடுக்குறான். இவன் அப்படி அதிகாரத்தை கொடுத்த உடனே அவன் வந்து என்ன செய்கிறான் என்றால் அவனுக்குள்ள ஒரு பொல்லாத எண்ணம் ஏற்படுகிறது. சாலமோனுக்கு விரோதமாக அவன் கையை ஓங்க ஆரம்பிக்கிறான். அகியா தீர்க்கதரிசி என்ன செய்கிறார் என்றால், அவனை ஒரு நாளில் சந்திக்கும் பொழுது தன் உடுத்தியிருந்த அந்த அதே அதிகாரத்தில் வாசிக்க நேரம் கிடையாது. அந்த சால்வையை 12 துண்டாக கிழித்து, புது சால்வை அதை 12 துண்டாக கிழித்து, இன்னும் 10 வச்சிக்க, 2 மட்டும் கை வச்சுக்கிட்டு 10 அவன்கிட்ட கொடுத்தாரா, 12 கோத்திரத்தில் உனக்கு 10 கோத்திரத்தை தாரேன். ஏனென்றால் இப்பொழுது சாலமன் தேவனை விட்டு பின்வாங்கி விட்டான். அதே போல தான் பெந்தகோச சபையானது, ஆதி அப்போஸ்தலக்காத சபையானது ஆதியிலிருந்த அன்பை விட்டு விட்டது. அங்கே சாலமன் வந்து அந்நிய ஸ்திரிகளை விவாகம் பண்ணி அவன் வந்து தேவனை விட்டு விலகி விட்டான். அதே போல் முதல் சபையானது ஆதி அன்பை விட்டு விட்டது. அது சாலமனுடைய பின்மாற்றத்துக்கு அது அடையாளமாக இருக்கிறது, அது ஒரு ஷேடவாக இருக்குது. இதனால எரபியாம் அங்கே வர வேண்டியதாக வந்து, அந்த சாலமன் மட்டும் சின்சியராக இருந்தால் எரபியாம் வர முடியாது. அதனால் கத்தர் வந்து எரோபியாமுக்கு, அவனுக்கு அவன் ஒரு நல்ல மனுஷன் கிடையாது தான், ஆனால் அவன் சமர்த்தன், அவன் ஒரு டேலண்டட் ஃபெல்லோ. 10 துண்டை கொடுத்து 10 கோத்திரத்தை உனக்கு தருகிறேன், நீ வந்து உண்மையாக இருந்தால் நான் உனக்கு நிலையான ராஜ்யத்தை கட்டுவேன். தாவீதுக்கு எப்படி நிலையான ராஜ்யத்தை கட்டினேனோ அதே போல் உனக்கு நிலையான ராஜ்யத்தை தருவேன், நீ சின்சியராக இருந்தா. 1 Samuel 12:38 வாசிக்கலாம், 11:38 நினைக்கிறேன், 11:38.
நான் உனக்கு கட்டளையிட்டதை எல்லாம் நீ கேட்டு கை கொண்டு நீ என் வழிகளில் நடந்து என் தாசனாகிய தாவீது செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கை கொள்ளும்படிக்கு என் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறது உண்டானால் நான் உன்னோடு இருந்து நான் தாவீது கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன்.
ஏதோ பிராமிஸ்ல இருந்தாதான், ஏன்னா உனக்கு நான் தாவீது ஆசீர்வதிச்ச போல உனக்கு ஆசீர்வதிச்சு உன்னுடைய ராஜ்யம் 10 கோத்திரமும் உன் கை கீழே எப்பவுமே இருக்கும், நீ அதை ஆளுகை செய்வாய், இஸ்ரவேலை உனக்கு தருவேன் அப்படின்னு அந்த தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையை சொல்லியிருக்கிறார். ஆனால் இப்பொழுது சாலமன் பின்வாங்கினதுனால என்ன ஏற்பட்டதென்றால், ராஜ்யபாரத்தை கத்தர் வந்து எரோபியாமுக்கு கொடுக்க வேண்டியதாக வந்தது. எபேசு சபை ஆதியில் விட்டு பின்வாங்கினால அங்கே வந்து ஒரு கிங்டம் வந்து இப்போ 2 கிங்டமாக மாறுது. பாருங்கள், 7 சபை காலங்கள் அங்கே வருது. ஆனால் தாவீது உண்மையாக இருந்தான், சாலமன் அவ்விதமாக உண்மையாக இல்லை. அபிசாய் வந்து என்ன சொல்லுகிறான், சவுல் படுத்து கிடக்கான், கனநித்திரையின் ஆவி அவனுக்கு வந்திருக்கு. இப்பொழுது தாவீதும் அபிசாயும் அங்கே வர்றாங்க, இவன் கனநித்திரையின் ஆவி இருக்கும், ஒரே குத்தா குத்திருந்தேன், 2 குத்தா வேண்டாம், ஒரே குத்தா குத்தி நான் சாவடிச்சிருந்தேன், இன்னைக்கே நீர் வந்து ராஜாவா மாறிடும் அப்படின்னு சொல்லும் பொழுது கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மேலே கையை போடாத, அவர் நேச்சுரல் டெத்து அடையணும். ஆண்டவர் என்னை எப்போ கொண்டு வராரோ அப்போ கொண்டு வரட்டும், நம்ம நான் வந்து பொலிட்டிக்கலாக போகக்கூடாது. அரசியல்வாதிகள் என்னென்னா ஒரு கட்சியை அழிக்கணும், அதை எதை பிளவுபடுத்தணும், ஏதாவது ஒன்று செஞ்சு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இதுதான் பொலிட்டிக்கல் ஸ்பிரிட். இது நல்ல ஆவி கிடையாது. ஜனங்கள் வந்து நம்ம மேலே திருப்தியாக இருந்து நம்மளை நேசித்து நம்மளை ஓட்டு போட்டு நம்மளை பதவிக்கு கொண்டு வரணும்னு நினச்சா அது உண்மையான பொலிட்டீஷியன் இல்லை. இன்னொரு கட்சியை அழித்து அதை ரெண்டாக பிரித்து அதை சாவடித்து அது மேலே அங்கே ரெய்டு அனுப்பி அவங்கள ஜெயிலில் போட்டு அவங்கள விஷம் வச்சு ஏதாவது என்னதாவது உணர்ச்சியும் என்ன செய்யுது, ஏதோ ஆக்சிடெண்ட் ஏதாவது ஏற்படுத்தி அவங்கள சாவடிக்கணும்னு சொல்லி, இது மோசமான பொலிட்டிக்கு. அதான் அபிசாய் சொல்கிறான், ஒரே குத்தா குத்தி இல்லாமல் இல்லை வேண்டாம், நான் வந்து பொலிட்டிஷியன் கிடையாது, நான் தேவனுடைய மனுஷன், ஹல்லேலூயா, நான் வந்து ராஜாவாகணும்னு ஆசைப்படவே இல்லை, நான் என் ஆடுகளை மேய்த்து கொண்டு நான் திருப்தியாக இருந்தேன், எங்கள் அப்பா ஆடு ஈசாயினுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தேன், நான் ஒரு ஷெப்பர்டாக தான் இருக்கணும்னு நினச்சேன். ஐ ஆம் நாட் கோயிங் டு பிளே எனி பாலிட்டிக்ஸ், எனக்கு இந்த பாலிட்டிக்ஸை பிளே பண்ண விருப்பம் இல்லை, நான் வந்து அந்த ஆடுகளை ஃபாதர் சீப் என்னுடைய தகப்பனாருடைய ஆடுகளை மேய்ப்பதிலே எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் ஒரு நாளில் சாமியல் திகதர்சி வந்து என்னை வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டார், நான் வந்து ராஜாவாகணும்னு நான் ஜோம் பண்ணதே கிடையாது. அதனால் காட் புட் மீ தேர், கத்தர் என்னை வந்து அந்த ஸ்தானத்தில் கொண்டிருக்கிறார், அதனால் நான் வந்து அவனை கொலை செய்து அல்லது சவுலை கிரிட்டிசைசன் பண்ணி குறை சொல்கிறது, அரசியலுக்கு பற்றி ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லுது, அதான் எலெக்ஷனில் தான் நான் வந்து சவுலை கிரிட்டிசைஸ் பண்ணி சவுலை குறை சொல்லி ஜனங்களுடைய அந்த ஓட்டுகளெல்லாம் நான் வாங்க எனக்கு விருப்பம் கிடையாது. கத்தரா என்னை கொண்டு வந்தால் கொண்டு வரட்டும், அது அல்லது அவருடைய சித்தம். ஆனால் அவர் சொல்லியிருக்கிறார், அனைச்சிங்க என் மேலே இருக்குது, நான் என்னைக்குனாலும் ராஜாவாக வருவேன். அவர் என்னைக்கு கொண்டு வர்றாரோ அன்னைக்கு அது வரைக்கும் நான் காத்திருப்பேன். பாருங்கள், இதுதான் கேரக்டர். அதனால் ஒரு ஆளுகை செய்கிறவனுக்கு கேரக்டர் வேணும். நல்ல கேரக்டர் இல்லைனா ஆளுகை செய்ய தகுதி கிடையாது. அதனால் என்ன சொன்னால், அந்த ஆட்சி செய்வதற்கு தகுதி வந்து கேரக்டர், நல்ல கேரக்டர் வேணும். பொய் ஏமாத்து ஒருத்தரை வந்து அப்படி கெடுத்து கெடுத்து இன்னொருத்தரை கெடுத்து வரணுங்கிறது, இது வந்து பொலிட்டிக்கல் ஸ்பிரிட். தாவீதுக்கு அது கிடையாது. கத்தராக கொண்டு வரணும், அதான் உண்மையான பொலிட்டீஷியன். அந்த மாதிரி பொலிட்டீஷியனை நம்ம இன்னைக்கு பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஐ எம் நாட் கோயிங் டு கில் டு கெட் இன் தேர். நான் ராஜாவாக மாறுறதுக்காக சவுலை நான் கொலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இஃப் காட் வாண்ட்ஸ் மீ தேர், லெட் காட் புட் மீ தேர். என்ன ரா சிங்காசனத்துக்கு கொண்டு வரணும்னா அவரே கொண்டு வரட்டும். இதுதான் கேரக்டர். இவர் தான் ஆளுகை செய்வதற்கு தகுதியானவர். ஆனால் ஆண்டவர் வந்து இந்த உலகத்தை 1000 வருஷம் ஆளுகை செய்யும் பொழுது அப்படி கேரக்டர் இருக்கிறவங்கள தான் கொண்டு வருவார். இன்றைக்கி இருக்கிறவங்களால் போட்டி பொறாமல் உள்ளவங்கள கொண்டு வர மாட்டார். அவ்விதமான சுவாமி இருந்தால் நீங்கள் 1000 வருஷம் அரசாட்சியில் வர முடியாது. உங்களுக்கு நல்ல கேரக்டர் வேணும். அதே போல் ஆத்மாவை ஆண்டவர் அவராக கொண்டு வரணும். அவரால் முன்குறிக்கப்பட்ட ஆத்மாக்கள் வார்த்தையினாலே கவர்ச்சிக்கப்பட்டு கல்வாரி சர்ச்சைக்கு வரணும். நம்ம ஒருத்தரை வா வான்னு கட்டாயப்படுத்துறதில்லை, அல்லது நம்ம அவங்கள ஏதாயிலும் சொல்லி நம்ம அவங்கள கூட்டிகிட்டு வரப்போகிறதில்லை. ஆண்டவரால் நியமிக்கப்பட்டால் வரட்டும், அல்லது வரண்டாம். இதுதான் நம்முடைய ஊழியம். அதனால் எல்லாம் பாருங்கள், நம்ம வந்து நல்ல கேரக்டரை டிவலப் பண்ணுறோம். அப்படி கேரக்டர் டிவலப் பண்ணால் தான் நம்ம 1000 வருஷம் அரசாட்சியில் ஆளுச்சு. 1000 வருஷம் அரசாட்சிக்கு வரோம்னா ரேப்சரில் முதல்ல போனால் தான், அதுக்கு பிறகு தான் நம்ம வர முடியும். நல்ல கேரக்டர் இல்லாதவங்க ரேப்சரில் போக முடியாது, 1000 வருஷம் ஆளுகை செய்ய முடியாது. இந்த இவனுக்கு வந்து அகியா சொன்ன வார்த்தை மேலே நம்பிக்கை இல்லை. அகியா உனக்கு நிலையான ராஜ்யத்தை நான் தாவீது கொண்டு போன வேணும்னு சொன்னால் அந்த வசனத்து மேலே நம்பிக்கை இல்லாதபடி இந்த நம்ம ஜனங்கள்லாம் அங்கே போயிடுவாங்க, யூதா கோத்திரத்துக்கு போயிடுவாங்க, அங்கே தேவாலயம் இருக்குது, தேவாலயம் அங்கே இருக்கனால அங்கே போவாங்க, பிறகு அவன் பக்கம் சேர்ந்துருவாங்க. இதுக்காக 2 பொன்கன்றி குட்டிகளை உண்டு பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்லை. அதெல்லாம் 1 ராஜாக்கள் 12:28 வாசிக்கும் பொழுது அவன் வந்து என்ன செய்கிறான் என்றால் பொன்கன்று குட்டியை ஏற்படுத்துகிறான். பாருங்கள், இப்பொழுது ராஜ்யபாரம் 2 பேஜ் யூதா இஸ்ரேல். அதனால் சாத்தானின் கூட்டத்தார் வந்துட்டாங்க. பேருக்கு அங்கே என்ன சர்ச்சி வந்துட்டு சிமின்னா சர்ச்சி வந்து சாத்தானின் கூட்டத்தார், எரோபியம் சாத்தானின் கூட்டமாக இருக்கு. அதனால் அங்கே அது வந்துச்சு. அதனால் பொன்கண்டு விக்கிரகாரணை வந்து விட்டது. கிபி 325 திருத்துவ பிரமாணம் வந்தது. பின்பு என்ன சொன்னால் விக்கிரகாரணை ஆனது கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ளே வந்து விட்டது. கிறிஸ்தவ மார்க்கம் விக்கிரகாரணை மார்க்கமாக மாதாவை கும்பிடுறதா? பைபிளில் எங்கே எழுதி இருக்குது? ஊதுவத்தி கொடுத்தோன்னு மெழுவத்தி கொடுத்தோன்னு இருக்கா? பாருங்கள், அந்த கூட்டம் உள்ளே வந்துச்சு. அதான் எரோபியம். 7 சபை காலங்கள் அங்கே வந்துச்சு. அங்கே தேத்தீரா சபை அங்கே வந்து விட்டது, பெர்கமு சபை அங்கே வந்து விட்டது. அவனுக்கு விசுவாசம் இல்லை, ஜனங்கள்லாம் அங்கே போயிடுவாங்களோ. அதனால் தந்திரமாக பொன்கன்று குட்டியை கும்பிட்டு வச்சு இதுதான் உங்களை எகிப்திலேருந்து கொண்டு வந்துச்சு இப்படின்னு சொல்லி தானில் ஒரு பொன்கன்று குட்டியும் பெத்தேலில் ஒரு பொன்கன்று குட்டியும் வைத்து ஜனங்களை வந்து விக்கிரகாரணைக்கு வழி நடத்தினான். அதன் பின்பு ஜேசபெல் வருகிறார். அந்த இஸ்ரவேல் அந்த கோத்திரத்தில் அந்த அந்த தேசத்திலே அங்கே ஜேசபெல் வருகிறாள். ஜேசபெல் ஆகாபை விவாகம் செய்து அவள் என்ன செய்கிறாள் என்றால் எல்லாரையும் விக்கிரகாரணை செய்து வைச்சா. அப்படி விக்கிரகாரணை செய்யாதவர்கள் பாகாலை வழிபடாதவர்களும் கொல்லப்பட வேண்டும். இங்கே எலியா சொல்கிறான், எல்லாத்தையும் கொன்று போட்டுட்டா நான் மட்டும்தான் மீதியாக இருக்கு. 1 ராஜாக்கள் 18:10 வாசிக்கலாம்.
அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக
19:10 நினைக்கிறேன், சரி,
வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள்.
இதோ நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்க, எல்லாத்தையும் கொன்று போட்டுட்டான். பாகால வழிபடாத எல்லாரும் கொல்லு போடப்பட்டார்கள். அதுக்கு போல 680,000 கிறிஸ்தவர்கள் தேத்தீரா சபையின் காலத்திலே கொல்லப்பட்டார்கள். பாருங்கள், அங்கே தேத்தீரா சபை வருகிறது. ஃபாக்ஸ் மாட்டேயஸ் புக், அந்த புக்கு என்னிடத்துல இருக்கிறது. அவங்க எப்படி கொலை செய்யப்பட்டாங்க, அவங்க பேர் என்ன, என்னைக்கு கொலை செய்யப்பட்டாங்க, எல்லாமே டேட்டோடு எழுதியிருக்கு. உண்மையாக நடந்த சம்பவம் அது. பழைய ஏற்பாட்டில் அது இருக்கிறது. ஜேசபேல் எல்லாத்தையும் கொலை செய்யப்பட்டு, அதனால் அருமையானாலே அவ்விதமாக ஜேசபேல் வந்து, அது வந்து ஜேசபேல் உபதேசமாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் 2:20 வாசிக்கலாம்.
ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யேசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவளை புசிக்கவும் அவளுக்கு போதித்து அவளை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய்.
ஸோ பாருங்க என்ன செய்யறா என்றால், அங்கே யேசபேல் உபதேசம் வருகிறது. முதலாவது நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியை, பின்பு நிக்கோலாய் மதஸ்தர் டாக்டின் ஆஃப் நிக்கோலைட்டன்ஸ், அதன் பின்பு என்னச்சுன்னா டாக்டின் ஆஃப் பேலமிஷம், இதோ பீலியாமின் உபதேசம், கரப்ட் ஒர்ஷிப். கான்ஸ்டன்டைன் அந்த கரப்ட் ஒர்ஷிப்பை கொண்டு வந்தான். மூணு கடவுளுக்கு ஆராதனை செய்வது, ஃபாதர் சன் அண்ட் த ஹோலி கோஸ்ட் ஆர் டிஃபரண்ட் அண்ட் டிஸ்டிங் பர்சன் பட் தே ஆர் ஒன். பிதா குமாரன் பசுத்தாவி என்பவர்கள் மூன்று தனிப்பட்ட வித்தியாசமான ஆட்கள், ஆனால் அவர்கள் மூன்று பேரும் சேர்ந்து ஒன்றாயிருக்கிறார்கள். 3 persons in 1 God. கான்ஸ்டன்டைன் அதை கொண்டு வந்தான். அது பீலையாமினுடைய உபதேசம். பின்பு அதை தீர்த்துவத்தை கொண்டு வந்து, பின்பு தேத்திரா சபை காலம் இருந்தது, ஜேசபெல் உபதேசம், விக்கிரஹாரணை. ஐட கிறிஸ்தவ மார்க்கம் விக்கிரஹாரணை மார்க்கமாக மாறிவிட்டது. என்ன இது இப்படி கிறிஸ்தவ மார்க்கம், பைபிள் வந்து படிக்கிறவங்க இப்படி விக்கிரக வழிபாடு, அவங்க தான் உலகத்தில் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க, இது எப்படி வந்துச்சு? பைபிளுக்கு அப்பாற்பட்ட காரியம். இங்கே பைபிளில் பழைய ஏற்பாட்டில் அங்கே ஷேடாக இருக்குது. யேசபேல் ஒரு ஒன்காட யகோவா தேவனை வழிபடுகிறவர்கள், அப்படி தேவனுக்காக வைராக்கியமாக இருக்கிற அந்த நாட்டில் விக்கிரகாரனை கொண்டு வந்துட்டா, எப்படி கொண்டு வந்தா? அதுதான் இங்கே நடக்கும், அது ஷேடோ, இங்கே ரியாலிட்டி. இந்த கிறிஸ்டியானிட்டியில் விக்கிரகாரனை மார்க்கம் வந்து உண்மையான கிறிஸ்தவர்களை கொலை செய்து போட்டார்கள். அது ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது, 6,80,000. அதனால் அவங்க அந்த கொலை செய்தனால பயந்து போயிட்டு அவங்க அமெரிக்காவுக்கு ஓடினாங்க. ஐரோப்பா கண்டத்தில் இருந்தவங்க அமெரிக்கா கண்டத்துக்கு போனாங்க. காரணம் என்ன? ஜேசபெல் கொலை செய்துட்டா. எலியா சொல்கிறான், நான் மட்டும்தான் மீதியாக இருக்கிறேன். அந்த அளவுக்கு அவள் கொலை செய்து போட்டாள், இவ்வளோ படுகொலை செய்து போட்டாள். உள்ள பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்குது, நம்ம அதுக்கு எதிர்த்து நிற்கிறோம். சர்ச் ஏஜ் புக்கில் ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் சர்ச் ஏஜ் புக் Chapter 1 விதமாக சொல்லப்பட்டிருக்குது. He knows that the people get the true revelation of the true church and what she is, what she stands for, and that she can do the great works. She will be an invincible army. If they get a true revelation of the true spirit within the framework of the Christian church, true, அங்கே வந்து true spirit இருக்கிறது. ஒரு சபை காலத்துக்குள்ள true spirit, ஒன்று white and ஒன்று black. And by God's spirit, discern and withstand the Antichrist spirit. Satan will be powerless before God. அந்திகிறிஸ்துவின் ஆவி இருக்குது, பரிசுத்த ஆவி இருக்குது. யூதா கோத்திரம் இருக்கிறது, இஸ்ரவேல் இருக்குது. இந்த இஸ்ரவேலில் தான் 10 கோத்திரம், அவங்க தான் மெஜாரிட்டி. அவங்களுக்கு வந்து அவங்க இதில் வந்து ஆன்டிகிரைஸ்ட் வருமா, இங்கே வந்து மேசியா வருவார். இவங்களுக்கு மேசியானைக்கு ப்ராபஸி கொடுக்கப்பட்டிருக்குது. யூதா கோத்திரத்தில் மேசியா தோன்றுவார், ஆனால் அவங்க மைனாரிட்டி. 2 கோத்திரம், இவங்க 10 கோத்திரம், இவங்க மெஜாரிட்டி. அதனால் ஜேசபெல் ஸ்பிரிட் வரும்பொழுது அதான் டினாமினேஷன் ஸ்பிரிட். ஒரே கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ளே, கிறிஸ்தவ சபைக்கு அந்த காலத்துக்குள்ளே ரெண்டு ஸ்பிரிட் இருக்குது. ஒன்று வந்து கிரைஸ்ட் ஸ்பிரிட், இன்னொன்று ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட். நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இல்லை அவங்களும் நல்லா தான் இருக்கிறாங்க. ஒரு சாபன பிரசங்கியார், சாபனத்தை ஆதரிக்கிறவர், திருத்துவத்தை ஆதரிக்கிறவர், அவர் பிரசங்கம் பண்ணால் அவரை பிரசங்கத்தை நீங்கள் பாராட்டினா என்ன அர்த்தம்? உங்களுக்கு டிசைன் பண்ண தெரியல. அவங்களும் நல்ல நைஸ் பிரதர்ஸ் தான், அவங்களுக்கிட்டே ஆண்டவர் இருக்கிறார், நம்மளும் அந்த கூட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு போனீங்கன்னா என்ன அர்த்தம் என்றால், உங்களுக்கு டிசைன்மெண்ட் இல்லை. போனால் யாரும் தடை பண்ண முடியாது, உங்கள் விருப்பம்தான், நீங்கள் எப்படி வேணாலும் ஜீவிக்கலாம். ஆனால் ஆண்டவர் பார்க்கும் பொழுது உங்களுக்கு டிசைன்மெண்ட் இல்லை, அது இருள் இருக்குது. அது இஸ்ரவேல் 10 கோத்திரம், நம்ம யூதா கோத்திரத்தை சேர்ந்தவங்க. நமக்கு மெசியானிக் ப்ராபஸி இருக்குது, அவர் கிறிஸ்து மறுபடியும் வருவார், சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி நமக்கு வரும்னு நமக்கு ப்ராபஸி இருக்குது. அவங்களுக்கு அந்த ப்ராபஸி கிடையாது, அவன் சொந்தமாக ஃபெஸ்டிவல் ஏற்படுத்தியிருக்கிறான். ஈனமானவர்களை ஆசாரியர்களாக வைத்திருக்கிறான். அவன் விக்கிரகாரனை செய்கிறான், அவங்களும் ரைட்டு ரைட்டுன்னு அவன் தவறான உபதேசத்தில் இருக்கிறான். பிலையாமின் உபதேசத்தில் இருக்கிறாங்க. பின்பு ஜாசபெல் உபதேசம் வந்து ஸ்பிரிட் ஆஃப் டினாமினேஷன் ஆன்டி கிரைஸ்ட் போயிட்டு அங்கே வரும் பொழுது எல்லாத்தையும் கொலை செய்கிறாங்க. ஆனால் நமக்கு வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமென்றால், அந்த டிசன்மெண்ட் இருக்குமென்றால், டிசன் அண்ட் விச் அண்ட் ஆண்டி நம்ம ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட்டுக்கு எதிர்த்து நிற்போம் என்றால் சாத்தான் வில் பி பவர்லெஸ் பிஃபோர் கட். சாத்தான் நமக்கு முன்பாக செயலிழந்து போகும். ஆமீன். பாதாளத்தின் வாசல்கள் நமக்கு முன்பாக தாழ்ந்து போகும். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா அங்கே அங்கே எப்படி எலிசபை காலங்கள் இங்கே வருது. அங்கே ஜேசபெல் ரிலிஜன் அங்கே வரும் பொழுது எல்லாரையும் கொலை செய்து போட்டால் ஸ்பிரிட்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் இந்த அங்கே பீலையாமின் உதேசம் அந்த திருத்துவ பிரமாணத்தை கொண்டு வரும். கொண்டு வந்து எல்லாத்தையும் கிறிஸ்டியானிட்டியே புளிச்ச மாவாக மாற்றுது. கொஞ்சம் புளிச்ச மாவை போடும் பொழுது மூன்று படி மாவும் புளிச்சு போச்சு. அதே போல் திருத்துவம் இந்த உபதேசம் வந்து கத்தோலிக்க மார்க்கத்தில் இருக்கிறது, ப்ரோட்டஸ்டன்ட் சிஎஸ்ஏல இருக்குது, பெந்தகாஸ் எல்லாமே திருத்துவம் தான். அந்த புளிச்ச மாவை அந்த இஸ்ரி அந்த ரோமன் கத்தோலிக் இஸ்ரி அவள் போட்டுட்டு போயிட்டா எல்லாம் புளிச்ச மாவு. அதில் போய் நம்ம சேரலாம்பா, நம்ம புளிப்பில்லாத அப்பம் ஆகியிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்மகிட்ட புளிச்ச மாவு கள்ள உபதேசங்கள் இல்லை. நம்ம அந்த அங்கே போய் சேரலாமா? அது வந்து என்னது இஸ்ரவேல் விக்கிரகாரனை நம்ம அதுக்கு விலகி இருக்கணும். நம்ம யூதா கோத்தது, நமக்கு மேசியானிக்கு ப்ராஃபஸி இருக்கிறது. ஹல்லேலூயா. இல்லை அமெரிக்கா வந்து இஸ்ரவேலுக்கு அடையாளமாக இருக்கிறது. அதனால் அமெரிக்காவில் ரெண்டு கட்சி, ஒன்று டெமோக்ராட்டிக்கு இன்னொன்று ரிப்பப்ளிக். ரெண்டு கட்சியை தவிர எந்த கட்சியும் கிடையாது. டெமோக்ராட்டிக் வந்து அது ஜேசபெல்லாக இருக்கிறது. ஜேசபெல் ஒர்க் டு த டெமோக்ராட்டிஸ். அதான் அத்தாலியால் அங்கே வருகிறார். ஜோசப் பார்த்து தன்னுடைய மகன் ஜோராமுக்கு அங்கே ஏசபேல் மகள் அத்தாலியாவை கிடையாது. அவள் பத்து ஏசபேல் பத்து கோத்திரத்தை ஆளுகை செய்கிறார். அவள் ஸ்தாபனத்துக்கெல்லாம் இருக்கா. இப்போ அமெரிக்கா ப்ரோட்டஸ்டன்ட் கண்ட்ரி, அங்கே வந்து அத்தாலியா வந்து அவள் அங்கே யூதாவிலையும் விக்கிரகாரனை கொண்டு வந்துட்டாள். தன் பேர பிள்ளைகளெல்லாம் கொலை செஞ்சு அவள் ராணியாக கூட மாறிட்டா. பாருங்க எப்படி அமெரிக்கா இன்னைக்கு வந்து கத்தோலிக்க மார்க்கம் அதை டாமினேட் பண்ணுகிறது. அதனால் என்ன ஜென்ரல் இங்கே ஒரு ஜென்ரல் இவ்விதமாக இருக்கும் பொழுது கடைசியாக என்ன செய்கிறார் என்றால் அந்த எலஜா அங்கே தோன்றுகிறார். சாயங்கால நேரத்தில் எலியா தோன்றி ஒன்று ராஜாக்கள் பன்னெட்டாம் அதிகாரத்தில் 29:30 வாசிக்கும் பொழுது தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டு அங்கே பலியை துண்டு துண்டாக வெட்டி தேவனுடைய வார்த்தையை பகுத்து போதிப்பது தான் துண்டு துண்டாக வெட்டுது. பலியை அங்கே செலுத்தி அதன் மேலே தண்ணீர் பார்த்து என்ன செய்கிறான் என்றால் கத்தரை நோக்கி கூப்பிடுறான், ஆண்டவரே நான் இதெல்லாம் உடைய வார்த்தையும்படி செய்தேன், நீரே தேவன், திருத்துவம் கிடையாது. ஒன் காட், த்ரீ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ஒன் காட், த்ரீ ஆஃபீஸஸ் ஆஃப் ஒன் காட், நீரே தேவன், நான் உடைய ஊழியக்காரன், நான் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கேன், எரோபியாமுடைய ஊழியக்காரன் கிடையாது, மனுஷனால் ஏற்படுத்தப்பட்டவன் கிடையாது, நான் தேவனால் ஏற்படுத்தப்பேன், இதெல்லாம் உடைய வார்த்தையின்படி செய்தேன், என்னை கேட்டவன் சொல்லும் பொழுது ஃபயர் கேம் டவுன் ஃப்ரம் ஹெவன் அண்ட் கன்சியூம்டு த சாக்ரிஃபைஸ். அல்லேலூயா. வானத்திலிருந்து அக்னி வந்து பலியை பச்சித்து போட்டது. ஹல்லேலூயா. ஜனங்கள் கத்தரே தேவன், கத்தரே தேவன் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. பாருங்க அந்த ஒன் மேன் வந்து யாரும் ஏசபேல எதிர்த்து நிற்க முடியல. ஒருத்தருக்கும் தைரியம் கிடையாது, இந்த எலஜாவுக்கு தைரியம் இருக்கு, இவன் மட்டும் எதிர்த்து நிற்கிறான். அதே போல் பெண்க இந்த சோபன உபதேசங்களை எதிர்த்து நின்றார். முன்னொரு சோபன போதல்களுக்கு விரோதமாக அவர் சொல்லுகிறார், யாராவது உங்கள் பைபிளை எடுத்துக்கொண்டு வந்து நான் சொல்கிற உபதேசம் தப்புன்னு வந்து சொல்லுங்க, சேலஞ்ச் பண்ணினார். ஒருத்தர் கூட வரல. இன்டக்மெண்ட் செய்தில் ஐ இண்டக்ட் திஸ் ஜெனரேஷன் ஃபார் த செகண்ட் க்ரூசிஃபிகேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுபை இவர்கள் ரெண்டாம் முறை சிலுவையில் அறைந்ததாக குற்றம் சாட்டுகிறேன். அவருக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது பாருங்கள். எலஜா மாதிரி தைரியம், அவருக்கு எலஜா ஸ்பிரிட் அங்கே இருக்குது. சோபனங்களுக்கு விரோதமாக ஏற்று நின்ற சோபனங்கள் மெஜாரிட்டி 10 கோத்திரம். இவ வந்து என்ன சொன்னால் 2 கோத்திரம்தான், அவங்க 10 கோத்திரம் இருக்கிறாங்க. அதுக்கு விரோதமாக இந்த கடைசியிலே எலையா தோன்று எலஜா தோன்றுகிறார். அவர் வந்து இங்கே எதிர்த்து நிற்கிறார். ஃபயர் இங்கே வந்தது, ஜனங்களுடைய இருதயம் திருப்பப்பட்டது. இல்லை பெண்காம் ஊழியம் என்ன வந்தால் நம்மளுடைய இருதயத்தை பிதாக்களுடைய இருதயத்துக்கு திருப்புவது, பிதாக்களுடைய ஆதி அப்போஸ்தல உபதேசத்துக்கு திருப்புவது. பின்பு என்ன செய்திருந்தால் மேகம் வந்தது. ஹல்லேலூயா. கிளவுட் அப்பியர்டு, இப்பொழுது கிளவுட் அப்பியர்டு ஆகியிருக்கிறது. அது முன்மாறியும் பின்மாறியும் கொண்டு வந்திருக்கு. அங்கே பெருமழை வந்தது, ரதத்தை பூட்டி கொண்டு ஓடிடும், மழை வருது. அதனால் ஃபார்மர் ரெயின் அண்ட் லேட்டர் ரெயின் இப்பொழுது நம்ம மேலே பொழிந்து கொண்டிருக்கிறது. நமக்கு உபதேச மலையும் பொழிந்து கொண்டிருக்கிறது, ஸ்போக்கன் வேர்டு மேனிஃபெஸ்டேஷனும் நம்ம மத்தியில் வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அடிப்படை உபதேசங்கள், ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு, எல்லா உபதேசங்களும், ஃபார்மர் ரெயின் அண்ட் லேட்டர் ரெயின் இப்பொழுது நமத்திலே காணப்படுகிறது. ஆமீன். நான் ஒருத்தன் மட்டும்தான் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நீ ஒருத்தன் மட்டுமல்ல, 7000 பேர் இருக்கிறாங்க. ஒன்னராஜர்கள் 19:18.
ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்தேன்.
இதோ இஸ்ரவேலிலே 7000 பேரை நான் மீதியாக வைத்தேன். அதனால இதுதான் பிரைடு. எலஜா வந்து என்னுடைய பிரசங்கம் எந்த எஃபெக்டும் இல்லையே, ஏசபேலுடைய உபதேசம் எல்லாரையும் சாகடிச்சுட்டு இது எந்த ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கும் பொழுது, இல்லை உன் மெசேஜ் வந்து, இதை உன் மெசேஜை கேட்டவங்க, அந்த ஃபயர் இறங்கினது அதை பார்த்தவங்க, இதை அதை பிலீவ் பண்ணவங்க 7000 பேர் இருக்காங்க. அதான் ப்ரைடு. உனக்கு தெரியாது 7000 பேர் இருக்காங்க, பென்காம் மெசேஜ் வீணாக போகலை, அது இன்னைக்கு ப்ரைடு ஆயத்தப்படுது. அது 7000 பேர் வந்து ஆண்டவர் எலஜா கொடுத்தார். இப்பொழுது ஆண்டவர் வந்து இந்த எலஜா, 4th எலஜாவுக்கு ஆண்டவர் பிரைடு வந்து அவருடைய மெசேஜ் பிரைடு ஆயத்தப்படுத்தி இருக்கிறது. ஹல்லேலூயா. பின்பு கர்த்தர் என்ன செஞ்சார், எலியாவை வந்து நீ மேலே போகணும்னு சொல்லுகிறார். ரெண்டு ராஜாக்கள் 2:16 வசந்த வாசிக்கலாம்.
அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் அவர் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான்.
இதோ எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான் என்று சொல்லப்படும். அதுக்கு முன்னதாக ஒரு காரியத்தை நான் சொல்லணும். இது வந்து தேத்தீரா சபை, ஏசபேல் காலம் வந்து தேத்தீரா சபை, பழைய ஏற்பாட்டில் அந்த ஓல்ட் டெஸ்டமென்ட் வருகிறது. இப்போ கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், அங்கே அக்கினியை கொண்டு வரக்கும்னால நீ ஆண்டவர் எலியாவை பார்த்து நீ போய் அவனுக்கு காண்பி, உன்னை காண்பி என்று சொல்லுகிறார் கர்த்தர். என்ன சொல், நீ வந்து ஆகாப்புக்கு உன்னை காண்பி என்று சொல்லுகிறார். 1 ராஜாக்கள் 18:4 வாசிக்கலாம்.
ஏசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது,
1 ராஜாக்கள் 18:4 சரி வாசிக்கலாம்.
அவர்களை கெபிக்கு 50-50 பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான்.
சரி, ஒபதியா என்கிறவன் ஆகாப் அரண்மனையில் வேலைக்காரனாக இருக்கான். அவன் வந்து என்ன செய்கிறான் என்றால், அவனை எலியா போகும்பொழுது ஒபதியா அங்கே குறுக்க வழியில் வர்றான், ஒபதியாவை சந்திக்கிறான். அந்த ஒபதியா வந்து தேவனுக்கு பயந்தவன், நீ போய் நான் எலியா வந்திருக்கேன்னு சொல்லணும், இல்லை நீர் ஆண்டவரும் எங்கேயா எடுத்துகிட்டு போயிடுவார், கடைசியில் என்னையை கொன்று போட்டுருவாரு அப்படி, இல்லை நான் நீ காண்டி நான் நிச்சயமாக என்னை பார்ப்பார் ஆகாப்பு அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஒபதியாங்கிறவன் தேவனுக்கு பயந்தவன். அவன் வந்து ஏசபேல் எல்லாரையும் கொலை செய்யும் பொழுது அவன் 100 பேரை செலக்ட் பண்ணுறான். அது ஒரு கெபியில் 50 பேரும், இன்னொரு கெபியில் 50 பேரும் பஞ்சகாலத்தில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் என்னச்சான், அவங்களுக்கு ஏசபேலுடைய டேபிள்ஸ் வந்து அங்கேருந்து ஆகாரத்தை கொண்டு போய் அந்த 100 பேரை போஜனை பண்ணுறான், அவங்கள பராமரித்து வர்றான். நான் இதை மாதிரி 50-50 பேராக கெபிக்கு 50-50 பேராக வச்சு பாதுகாத்து வருகிறேன் அப்படின்னு சொல்கிறான். பார்த்தீங்களா, அதுதான் வந்து என்ன ஏஜ் என்றால், மார்ட்டின் லூத்தர் ஏஜ், லூத்தரன் ஏஜ், சர்தை சபை காலம், பிலடெல்பியா சபையின் காலம். சர்தை சபை என்றால் என்ன அர்த்தம் என்றால், எஸ்கேப்டு ஒன்ஸ்னு அர்த்தம், தப்பித்து போனவன் என்று அர்த்தம். அதனால் ஏசபேலுக்கு தப்பி வைக்கும்படியாக இந்த ரெண்டு சபை காலங்கள், இதை ஒபதியா வந்து எங்கேருந்து போசிக்கிறான், ஏசபேல் அரண்மனையிலிருந்து எடுத்து கொண்டு போய் அங்கே போசிக்கிறான். அது அவங்களுக்கு தெரியாமல் போசிக்கிறான். கெபிக்கு 50-50 பேர், ரெண்டு பேர் அங்கே இருக்கிறாங்க, ஒன்று வந்து மார்ட்டின் லூத்தர் சபை, இன்னொன்று வந்து வெஸ்லி சபை. இவங்கெல்லாம் ஏசபேல் உபதேசத்துக்கு தப்பி போனவங்க, ஆனால் ஏசபேல் டேபிள்லேருந்து தான் அவங்க போசிக்கப்படுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க திருத்துவத்தில்தான் இருக்கிறாங்க. மார்ட்டின் லூத்தர் திருத்துவம் தான், வெஸ்லி திருத்துவம் தான், அதனால் அவங்க திருத்துவ உபதேசத்தில் இருக்காங்க. ஏசபேல் பந்தியில் தான் போஷிக்கப்படுறாங்க, அவங்க வந்தா தப்பிச்சு போனவங்க. இயேசபேல் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்துக்கு தப்பித்து போனவங்க, இயேசபேல் உபதேசத்துக்கு தப்பித்து போனவங்க. அதனால அறிஞ்சா அவங்கள அவன் போஷித்து வருகிறான். பிரதர்லி லவ் என்று அர்த்தம், பிலதெல்பியா என்றால் பிரதர்லி லவ். டூ குரூப்ஸ் ஆஃப் 50-50, அதான் வந்து 5th age அண்ட் 6th age. இவ்விதமாக இதோ அவனை தான் அவன் சந்திக்கிறான். அதுக்கு பின்பு தான் அவன் வந்து ஃபயரை கொண்டு வருகிறான். பில்லர் ஆஃப் ஃபயர் வந்தது, பில்லர் ஆஃப் கிளவுடு வந்தது. இதோ எலியா விதமாக டிஸ்பிளே பண்ணுறான். அதான் 7வது தூதனுடைய செய்தி. பின்பு என்ன செய்கிறான்றால் எலியாவை ஆண்டவர் எடுத்துக் கொடுக்குறார். சபைக்காலம் ராப்சரில் முடிவடைகிறது. அல்ல சபைக்காலம் பிரதர் பென்கான் தன்னுடைய ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டால் நம்ம லிவிங் பிரைடாக இருக்கிறோம். பிரைடு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது 7 சபைக்காலங்கள் முடிவடைகிறது. அதான் வந்து சோலமன் காலத்தில் ஆரம்பித்து லஜ்ஜா காலத்தில் முடிவடைகிறது. எப்படி ஆண்டவர் எங்கள் சபைக்காலத்தை பழைய ஏற்பாட்டில் வச்சுருக்கிறார்? இது மனுஷனுடைய சிந்தையாக இல்லை, இது தேவனுடைய சிந்தை. மெசேஜ் வந்து தேவனுடைய சிந்தை. இதோ ஆண்டவர் கொடுக்குற வியாகி, ஆண்டவர் அப்படி நியமித்திருக்கிறார். ஆனால் 7 சபைக்காலங்கள் உபதேசத்தை அறியாதவங்க, சாபந்த மக்கள் அறியாதவங்க, இந்த உபதேசம் இந்த ரெவலேஷன் இல்லாதவங்க எப்படி ராப்சரில் போக முடியும்? எப்படி எடுத்துக்கொள்ளப்படலில் போக முடியும்? எலியாவின் செய்தி தான், 7வது தூதனுடைய செய்தி தான் பைபிளில் ஃபுல்லாக நமக்கு விளக்கம் கொடுக்குது. அதெல்லாம் இப்போ பென்காம் வந்து மாகாணத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது 7 தூதருடைய மெசேஜையும் அவர் தான் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவங்க என்னென்ன காலத்தில் வாழ்ந்தாங்க, என்ன செய்தாங்க, இந்த 7வது தூதன் தான் எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிறார். அதனால் ஃப்ரம் சாலமன் டு எலஜா, ஃப்ரம் க்ளோரி ஃபில்லிங் த டெம்பிள், ஆலயத்தை மகிமை நிரப்புகிறது. இந்த 1st age அட் பென்டேகோஸ் டு எலஜா டிரான்ஸ்லேட்டட் ஆஃப்டர் த ஹார்ட்ஸ் ஆஃப் த சில்ட்ரன் டிரான் பேக் டு த லாஸ்ட் டேஸ். அந்த கடைசி காலத்தில் நம்முடைய இருதயம், மனவாட்டியின் இருதயம் பிதாக்களுடைய உபதேசத்துக்கு திருப்பப்பட்ட பின்பு தேவன் அவரை எடுத்துக்கொள்கிறார். ஹல்லேலூயா. எப்படி இருக்கிறது? கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். செவன் சர்ச் ஏஜஸ் இன் த ஓல்ட் டெஸ்டமென்ட், ஃப்ரம் ஆடம் டு ஏனோக், ஃப்ரம் சாலமன் டு எலஜா. பழைய ஏற்பாட்டிலே 7 சபைக்காலங்கள் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தின் 7 உமையை சொல்லும் பொழுது அது வந்து 7 சபைக்காலமாக இருக்குது. மத்தேயு 13வது அதிகாரத்தில் இயேசு 7 சபைக்காலத்தை சொல்லுகிறார். 7 சீல்ஸ் வந்து மத்தேயு 24வது அதிகாரத்தில் இருக்கிறது. அந்த ரியாலிட்டி வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் அதை 7வது தூதன் விளக்கம் கொடுக்குறார். எல்லாமே 7வது தூதனுடைய செய்தி தான் நமக்கு அந்த வெளிப்பாட்டை கொண்டு வரும். இவ்விதமாக ஆண்டவர் பிளான் பண்ணியிருக்கிறார், அது நிறைவேறி இருக்கிறது. அதை காணும்படியாக நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார், நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை திறந்திருக்கிறார். பைபிள் நமக்கு ஓப்பன் புக்காக இருக்கிறது. நம்ம இன்றைக்கி ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்டில் இருக்கிறோம். ராப்சரிங் ஃபெய்த் ஆண்டவர் இந்த வெளிப்பாடு மூலமாக நமக்கு தருகிறார். அதனால் எல்லோரும் கத்தரி சோத்திரங்களை ஏறெடுப்போம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்ரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அன்பு இயேசுவின் அன்பு எந்த பாவத்தை நீக்கியதா, அந்த அன்பை அந்த அன்பை நே சரி என்னை அன்பால் எடுத்த வெளிப்படுத்தியிருக்கிறேன். மணவாளன் மணவாட்டியின் மேலே அன்பு கூறும் பொழுது தன் இதயத்தில் ரகசியத்தை எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிறான். அதே போல் ஆண்டவரே, நீர் எங்களுடைய காதிலே விஸ்பேரிங் சீக்ரெட்ஸ், அந்த ரகசியங்களை எங்களை காதிலே நீர் சொல்லுகிறீர். உம்முடைய மணவாட்டிக்கு மாத்திரமே இந்த ரகசியத்தை சொல்லுகிறீர். நீர் எங்களை நேசித்தபடினாலே உம்முடைய மைண்டை எங்களுக்கு ரிவீல் பண்ணியிருக்கு. அது பழைய ஏற்பாட்டில் எவ்விதமாக இருக்கிறது, அந்த ஷேடோஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸைடு செகண்ட் எக்ஸைடு தேர்ட் எக்ஸைடு ரியாலிட்டி என்ன எல்லாத்தையும் உடைய சிந்தையில் இருந்திருக்கிற காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. வி ஹேவ் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். நாங்கள் மைண்ட் ஏஜில் இருக்கிறோம். நாங்கள் ரேப்சர் எது நோக்கிறோம். எனக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான், எலஜா எடுத்துக்கொள்ளப்பட்டான். அதனால் அது எப்படி ஆரம்பித்தது? அது ஏழு சபை காலங்களே பேசியில் ஆரம்பித்து அது லவோதை காலம் முடிவடைகிறது. ஒரு கூட்டமான ஜனங்களை மேலே எடுத்துக்கொள்ளும் பொழுது சபை காலங்கள் முடிவடைகிறது, பிரைட் ஏஜ் முடிவடைகிறது. ஆந்திகிறிஸ்து உலகத்தை ஆளுகை செய்ய வேண்டும். இப்பொழுது எல்லாம் நடந்து கொண்டு வருகிறது. ஃபோர்த் பீஸ் நாலாம் மிருகமானது எல்லா முயற்சிகளையும் எடுத்து கொண்டு வருகிறது. உலகம் வந்து நாலாம் மிருகத்துக்கு அடிமையாக மாறும். ஆனால் நாங்கள் மேலே எடுத்துக்கொள்ளப்படும். மிஸ்டி பாபிலோன் எல்லாத்தையும் கான்கர் பண்ணும். அது நிக்கோலாய் மதசருடைய கிரியை ஆரம்பித்து பீலியாவின் உபதேசமாக மாறி அது பின்பு ஜாசபெல் உபதேசமாக மாறி எல்லாரையும் கொலை செய்யும். ஆனால் அந்த உபத்திர காலம் வருவதற்கு முன்னதாக எங்களை நீர் மேலே எடுத்துக்கொள்ளுவி. ஆமீன். கத்ரா இயேசுவே, இந்த வார்த்தையை கேட்டமுடைய பிள்ளைகளை ஆசுவதி, இந்த ரெவலேஷனை கேட்டமுடைய பிள்ளைகளுக்கு ராப்சரிங் ஃபெய்த்து தருவீராக. அதோடு சேர்ந்து நாங்கள் உலகப்பிரமான ஆசீர்வாதம் எதை விரும்புகிறோமோ எதை கேட்குறோமோ எல்லாத்தையும் கிராண்ட் பண்ணுவீராக. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதி தேவன்கள் அப்பொழுதெல்லாம் கூட கொடுக்கப்படும். எல்லாத்தையும் நீர் கிராண்ட் பண்ணுவீராக. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக. அந்த ராத்திரியிலே எங்களுக்கு உழுகிறோம். தொடர்ந்து நடக்கிற ஆராதனைகளிலே உங்களுடைய பிரசன்னம் இருக்கட்டும். உங்களுடைய ஆண்டவரே, அந்த ராப்சர் வரைக்கும் எங்களை பாதுகாத்து வழி நடத்தும். எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாப்பீராக. வியாதியாக இருக்கிறவர்கள், சுகவீனமாக இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் விடுதலை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விடுதலை தருவீர். இப்பொழுது இந்த மாலை வேளையில் வார்த்தையை கேட்ட எல்லாரையும் ஆசுபிரி பாதுகாத்து கொள்ளும் கிருபை ஆயிரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக்கிடுவோம். கர்த்தர் தாமே எங்கள் எல்லாரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமீன்.